இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அர்மகதோன் யுத்தம் பாடம் 2, பாபிலோனின் அழிவு என்ற 2வது பாடத்துக்குள்ளாக கடந்த 2 வாரங்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பாடத்தின் துவக்கத்தில் முதல் நாள் பாபிலோன், அந்த சுழர்த்தமான பட்டணம், அது எப்படிப்பட்ட ஒரு பட்டணம் என்பதை நிழலில், அந்த நிழலை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்து, கடந்த வாரம் அந்த அடையாள பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிற பாபிலோன், அதாவது கிறிஸ்டந்தம், கிறிஸ்தவ மண்டலம், அதை குறித்து நாம் தியானித்தோம். போர்டில் எழுதியிருக்கக்கூடிய அந்த தலைப்புகள் நாம் தொடர்ந்து பார்த்தோம். பாபிலோன், கிறிஸ்தவ மண்டலம், நகரம், ராஜ்யம் பார்த்து முடித்திருக்கிறோம். கடந்த வாரத்தினுடைய கருப்பொருள் ரொம்ப முக்கியமான கருப்பொருள். அதை புரிந்து கொள்ளும் போதுதான் பாபிலோன் மீதான இந்த அழிவை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அந்த கருப்பொருள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் பாபிலோன் அழிவு, அதனுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இந்த பூமியின் மீது இருக்கும் என்பதை நாம் அங்கு புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பாபிலோனின் அழிவு என்று சொல்லும் பொழுது அந்த பாபிலோன் என்ற வார்த்தையின் மூலம் குறிக்கப்படுவது என்ன என்பதை நாம் தீர்க்கமாக புரிந்து கொள்ளணும். ஸோ அதுதான் போன வாரம் நாம் தியானித்த தலைப்பின் கீழ் சகோதரர் ரசில் அவர்கள் அங்கு குறிப்பிட்டிருந்தார். எப்படி அந்த சொல்லர்த்தமான பாபிலோன் என்ற பெயர் ஒரு பட்டணத்தின் பெயர், அந்த பட்டணம் தலைநகரம், அந்த பாபிலோன் பட்டணம் ஒரு தலைநகரம், அதே சமயத்தில் அந்த பட்டணம் எந்த ராஜ்யத்துக்கு தலைநகரமோ அந்த ராஜ்யத்தையும் அந்த பெயர் குறிக்குது. ஸோ அந்த பெயர் சுருக்கமா சொன்னா, ஒரு ராஜ்யத்தையும் அதனுடைய தலைநகரத்தையுமே அங்க குறிக்குது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நிழல். அதே போலதான் அந்த நிழல் அடையாளப்படுத்தக்கூடிய நிஜ பாபிலோன், அது இன்றைய கிறிஸ்தவ மண்டலம் என்று சொல்லும் பொழுது, இந்த பாபிலோன் என்ற வார்த்தை நிஜத்துல யார் யாருக்கு பொருந்ததுன்னா, இந்த கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய கோட்டை கிறிஸ்தவ சபைகள், போப் மார்க்கம், புரோட்டஸ்டன்ட் சபைகள், பிளஸ் இந்த சபையினுடைய ஆதிக்கத்தில் பூமியை ஆளுகை செய்யக்கூடிய தேசங்கள், கிறிஸ்தவ தேசங்கள் மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்தவ தேசங்களோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் கிறிஸ்தவ தேசங்கள் அல்லாத தேசங்கள் எல்லாமே சேர்ந்து பாபிலோன் என்ற வார்த்தையின் கீழ் அங்கு அடங்குவதை நாம மனதில் வைக்கணும். சோ பாபிலோன் இப்ப நமக்கு நல்லா தெரியும், அந்த கிறிஸ்தவ சபைகள், போப் மார்க்கம், புரோட்டஸ்டன்ட் சபைகள், பிளஸ் இந்த சபைகளினுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் கிறிஸ்தவ தேசங்கள், பிளஸ் அவர்கள் அல்லாத மற்ற தேசங்கள் கூட இவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறதுனால பாபிலோன் என்ற வார்த்தையின் கீழ இத்தனை பேருமே அங்க வரும். இந்த பாபிலோனின் அழிவு தான் நாம அங்க பார்க்கணும். சோ பாபிலோனின் அழிவு என்று சொல்லும் பொழுது அந்த அழிவு இந்த அமைப்புகள் மேல சம்பவிக்க கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கடந்த வாரத்தினுடைய சாராம்சம். இன்னைக்கு தொடர்ந்து நாம மறுபடியும் அந்த பாபிலோனத்தை கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு நாம பார்க்கறது, நீங்க போர்டில் கவனிச்சிங்கன்னா, தாய் மற்றும் குமாரத்திகள், இங்கிலீஷ்ல அந்த சப்ஹெட்டிங் பாபிலோன் மதர் அண்ட் டாட்டர்ஸ், பாபிலோன் தாய் மற்றும் குமாரத்திகள். இந்த தாய் மற்றும் குமாரத்தி அமைப்புகள் அதைவே தான் இன்னைக்கு நாம மேற்கொண்டு தியானிக்க போறோம். காரணம் என்ன? ஏன்னா கடந்த வாரத்துல நாம முடித்த பொழுது எந்த விஷயத்தோடு முடித்தோம்னா, சோ பாபிலோனின் அழிவு என்று சொல்லும் போது அந்த சபை அமைப்புகள் மாத்திரம் அல்லாது, அந்த கிறிஸ்தவ தேசங்கள் மாத்திரம் அல்லாது, மற்ற தேசங்களையுமே உள்ளடக்கியதாக அங்க இருக்கும் என்று சொல்லும் போது, இப்ப ஒரு சிலர் ஒரு வகுப்பாருடைய ஒரு நியாயமான கேள்வி நாம கருத்துல எடுத்து அந்த வகுப்பாருக்கு சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டி இருக்கு. யார் இந்த வகுப்பார் அப்படின்னா பாருங்க, அந்த கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள, அந்த கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள, அந்த புரோட்டஸ்டன்ட் அமைப்புக்குள்ள இருக்கிற சில புரோட்டஸ்டன்ட் சகோதர சகோதரிகள். சோ இந்த வார்த்தை அவர்கள் கேட்கும் போது தேவனுடைய கோபம் இந்த பாபிலோன் மீது அழிவாக நிறைவேறும். அந்த பாபிலோன்ல போப் மார்க்கம் இருக்கு, புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள் இருக்கு என்று சொல்லும் போது அந்த சில புரோட்டஸ்டன்ட் சகோதர சகோதரிகள் கேட்கக்கூடிய கேள்வினா, ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தின் மீதும் அழிவு வரும் என்று சொல்லும் போது மாபெரும் சீர்திருத்தல் ஒன்று நடந்து அதன் மூலம் பரிசுத்தமாக்கப்பட்டவங்கலாம் அந்த பொய்யான சபை அமைப்பு போப் மார்க்கத்தை விட்டு வெளியே வந்தோம் இல்லைங்களா, புரோட்டஸ்டன்ட் சபைகள் நாங்க, எங்களுக்கு என்ன ஆகும்? இதுதான் அவங்க கேள்வி. ரெண்டே விஷயம், பாபிலோன் மீது அழிவு, அந்த அழிவுல எல்லாரும் சேர்வாங்க என்று சொல்லும் போது இந்த புரோட்டஸ்டன்ட் பிரிவை சேர்ந்த சிலர், இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்கும் போப் மார்க்கத்துக்கும் இருக்கிற தொடர்பை இவங்க சரிவர உணராத புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். புரியுதுங்களா? புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்கும் போப் மார்க்கத்துக்கும் இருக்க தொடர்பை சரிவர புரிஞ்சு கொள்ளாத கிறிஸ்தவர்களா இருக்கிறனால. அது மாத்திரம் இல்ல, ஆனா அவங்க வேற விஷயம் எல்லாம் புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ மதத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள், ஏற்ற தாழ்வுகள், அதெல்லாம் புரிஞ்சுட்டு ஒரு வேதனை அவங்களுக்குள்ள அங்க இருக்குது என்று நாம அங்க பாக்குறோம். ஆனா இவங்க இந்த போப் மார்க்கத்துக்கும் புரோட்டஸ்டன்ட் அமைப்புகளுக்கும் இருக்கிற அந்த தொடர்பை சரியா புரிஞ்சு கொள்ளாம இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்துக்குமே அழிவு வரும் என்று சொல்றீங்க, ஓகே சரி, இந்த புரோட்டஸ்டன்ட் பிரிவுக்கு என்ன வரும்? ஏன்னா நாங்க போப் மார்க்கம் போல இல்ல, அந்த போப் மார்க்கத்துல இருந்து நாங்க என்ன எடுக்கிறோம், அந்த மாபெரும் சீர்திருத்தல் நடந்துச்சு மார்ட்டின் லூதர் காலத்துல, அப்ப வைராகியமா தேவனுடைய வார்த்தைக்கு என்று சொல்லி உறுதியா நின்னு வெளிவந்தவங்க தானே நாங்க புரோட்டஸ்டன்ட், எங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்க என்ன புரிஞ்சுக்காம கேக்குறாங்கன்னா, அந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளும் எதுக்குள்ள அடங்குது? பாபிலோனுக்குள்ள அடங்குது. புரோட்டஸ்டன்ட் கூட அந்த பாபிலோன் தான், அவங்க பாபிலோனின் குமாரத்திகள் என்கிற அந்த உறவை புரிந்து கொள்ளாம அவங்க கேக்குறாங்க. இப்ப அவங்களுக்கு சில விளக்கங்கள் நாம அங்க கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளா கொடுத்துடலாம், நம்ம எப்படி கொடுப்போம் பொதுவானா, ஆமா அவங்க செய்யறதே தான் நீங்களும் செய்யறீங்க, அந்த வகையில அவங்க தாய்னா நீங்க யாரு? குமாரத்திகள். உண்மைதான், கரெக்டான ஆன்சர் தான். அதே தான் கொஞ்சம் விலாவரியா சகோதரர் அங்க நிரூபிக்கிறார். சோ அதனால தான் பாபிலோன் தாய் மற்றும் அந்த குமாரத்திகள் என்று அங்க எடுக்கிறார். சோ இப்போ இந்த மாதிரி ஒரு அறியாமையில இருக்கிறவர்களுடைய கேள்வியை நம்ம ஆராய்ந்து அதுக்கான பதில் எப்படி இருக்கணும் நம்ம கொஞ்சம் படிக்கும் போது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக அங்க இருக்கு. சோ இந்த தாய் குமாரத்தி, தாய் சபை குமாரத்தி சபைகள், போப் மார்க்கம் புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள், இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு, அதை நாம மேலும் உறுஜிதப்படுத்துறதுக்கு இந்த ஒரு பகுதி உதவியா இருக்கு. சோ இவங்களுக்கு என்ன பதில் அங்க சொல்லலாம்? சோ இவர்கள் என்ன நினைச்சிட்டு கேக்குறாங்கன்னா, போப் மார்க்கம் தான் பொய்யான அமைப்பு, ஆனா அதுல இருந்து வைராகியத்தோடு வெளியே வந்த புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள் போப் மார்க்கம் போல இல்ல, அவர்கள் நல்ல பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்கிற எண்ணம் அவங்களுக்கு இன்னும் இருக்குது. அதுல தாங்கள் ஒரு அங்கத்தினர்களா இருக்கிறதுனால அவங்க ஆதங்கத்தோடு கேக்குறாங்க, கிறிஸ்தவ மண்டலத்துக்கே அழிவு என்று சொல்லுவது ஓகே, ஆனா அப்படி வரும் பொழுது புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்கு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம அவங்களுக்கு சொல்றது தான், சகோதர சகோதரிகளே, உண்மைதான் உங்க கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி தான், ஆனா நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற புரோட்டஸ்டன்ட் சபை பிரிவுகள், இன்னைக்கு இருக்கிற பிரகாரம் இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளை நாம கவனித்தோம்னா ஒரு உண்மை விளங்கும். என்ன உண்மைனா, இதெல்லாம் புரோட்டஸ்டன்ட் சபைகள் தான், இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரகாரமாக இருக்கிற இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் சீர்திருத்தலினுடைய எழுச்சியின் போது வந்துட்ட சபைகள் கிடையாது, மாறாக அதாவது சீர்திருத்தலினுடைய எழுச்சியின் விளைவாக உருவான புரோட்டஸ்டன்ட் சபைகள் கிடையாது, மாறாக சீர்திருத்தலினுடைய வீழ்ச்சியின் விளைவாக வளர்ந்த சபைகள். இப்படித்தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இங்கிலீஷ்ல அவ்வளோ இம்போர்ட் கொடுக்கிறார் சகோதரர், முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதாவது புரோட்டஸ்டன்டிசம் as it exists today is not the result of the great reformation but of its decline. So இன்னைக்கு இருக்கிற புரோட்டஸ்டன்ட் சபைகள் தயவு செஞ்சு நீங்க நினைச்சிட வேண்டாம், அதெல்லாம் புரோட்டஸ்ட் அதாவது சீர்திருத்தல் எழுச்சி கண்டதனுடைய விளைவாக அது எழுச்சி கண்ட போது வந்துட்டா சபைகள் நினைக்க வேணும். ஏன்னா அப்ப எழுச்சி கண்ட போது வந்த சபைகள் எப்படி இருந்திருக்கும் புரோட்டஸ்டன்ட் சபைகள், கொஞ்சம் சிந்திக்கணும். புரோட்டஸ்ட் அப்படித்தான் இந்த சீர்திருத்தல் வந்துட்டு ஆரம்பிச்சது. மார்டின் லூதர், ஜ்வெங்கிலி, நாக்ஸ், கால்வின் எல்லாம் பக்காவா வந்தாங்க. வைராக்கியமா வந்து போப் மார்க்கத்தினுடைய தப்பறையான போதனைகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு அந்த அமைப்புலேருந்து பயங்கர வேகத்துல வெளிவந்து உருவாச்சு புரோட்டஸ்டன்ட். அப்ப வந்த சபைகள் எப்படி இருந்திருக்கும், அந்த பரிசுத்தம் அப்ப அவங்களுக்குள்ள இருந்துச்சு. சோ அப்போ உருவான சபைகள் தான் இதுன்னு நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் சீர்திருத்தலுடைய எழுச்சியில அது எழுச்சி கண்ட போது வந்த சபைகள் கிடையாது, மாறாக அந்த சீர்திருத்தல் நாளுக்கு நாள் என்னாச்சு, நாளுக்கு நாள் ஒரு 300 வருஷம் 400 வருஷம் வரலாறு போகும் போது அந்த சீர்திருத்தல் அப்படியே என்னாச்சு, ஒரு பெரிய வீழ்ச்சியை கண்டுச்சு. அந்த வீழ்ச்சியின் போது உருவான சபைகள் தான் இன்னைக்கு இருக்கிற புரோட்டஸ்டன்ட் சபைகள். அதனால தான் போப் மார்க்கத்துக்கிட்ட என்னென்னலாம் தவறுகள் நம்ம பார்க்க முடியுமோ அதையெல்லாம் இன்னைக்கு யாருக்குள்ளயும் நம்ம பார்க்க முடியுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய புரோட்டஸ்டன்ட் சபைகள். சோ இதுதான் ஷார்ட்டான விளக்கம், ரொம்ப சுருக்கமான விளக்கம். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய புரோட்டஸ்டன்ட் சபைகளினுடைய சரியான நிலைப்பாடை புரிந்து கொள்ளாம இவைகள் பரிசுத்தமான சபைகள் என்று நினைத்து கொண்டு அதுல இருக்கிற சிலர் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா, கிறிஸ்தந்தத்துக்கு அழிவு வரும்போது புரோட்டஸ்டன்ட்டுக்கு என்ன ஆகும் கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு நாம சொல்றது சகோதர சகோதரிகளே, அந்த நீங்க சொல்ற அந்த புரோட்டஸ்டன்ட்ஸ் கூட இதுல தான் இருக்குது, கிறிஸ்தந்தத்துல தான் இருக்கு. ஏன்னா நீங்க என்னமோ பரிசுத்தமா நினைச்சிருக்கீங்க இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளை, இந்த சபைகள் அது ஆதியில புரோட்டஸ்டன்ட் சபைகள் இருந்த பரிசுத்த தன்மையெல்லாம் இழந்துட்டு அது வீழ்ந்த போது அந்த வீழ்ச்சியின் போது உருவாயிட்ட அந்த எல்லா குழப்பங்களும் நிறைந்த சபைகள் தான் இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள். அதனால நீங்க பாத்தீங்கன்னா போப் மார்க்கெட் கிட்ட என்னென்னலாம் தவறுகள் இருக்கோ அதே விஷயங்கள் இவங்க கிட்டயும் இன்னைக்கு காண முடியும். சகோதரர் மேற்கொண்டு இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க போறோம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல ரொம்ப முக்கியமா இந்த புரோட்டஸ்டன்ட் பிரிவுகள் தான் சொல்லும் பொழுது அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17:5 சொல்லப்பட்ட அந்த தாயினுடைய குமாரத்திகள் அதுல எந்த சந்தேகமுமே வேண்டாம். சோ தாய் வந்து போப் மார்க்கம், அந்த தாயினுடைய குமாரத்திகள் என்று அழைக்கப்படுறவங்க வேறு யாரும் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய புரோட்டஸ்டன்ட் சபைகளே, இதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே அங்க வேண்டாம். ஆனா இப்படி சொல்லும் பொழுது சகோதரர் பிராக்கெட்ல ஒரு வகுப்பார் பத்தி அங்க பேசுறார். சோ இன்னைக்கு இருக்கிற புரோட்டஸ்டன்ட் சபைகள் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 17:5 சொல்லப்பட்ட அந்த தாயாகிய பாபிலோனின் குமாரத்திகள் என்று நாம அங்க பார்க்கும் போது தயவு செஞ்சு இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்குள்ள எந்த கலங்கம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சில உண்மையான கிறிஸ்தவர்களை நாம் என்னன்னு சொல்லல, பாபிலோனின் குமாரத்திகள் என்று சொல்லல. அப்ப இருக்கிறாங்க அவர்கள் மணிகள், அவர்கள் மணிகள், அவர்கள் தான் இந்த அறுவடையின் காலத்துல என்ன ஆக்கப்படுறாங்க, அந்த அமைப்புகள்ல இருந்து பிரித்து எடுக்கப்படுறாங்க. ஆனா நம்ம அவங்களையும் சேர்த்து குமாரத்திகள்னு சொல்லல, அவங்க நம்ம தனியா எப்பயுமே அங்க வச்சிருக்கிறோம், அது நம்ம மைண்ட்ல அங்க வைக்கணும். சோ அப்போ இது இந்த தாய் போப் மார்க்கம், அந்த குமாரத்திகள், இன்னைக்கு இருக்கிற புரோட்டஸ்டன்ட் சபைகள், இதுல எந்த மாற்றமுமே அங்க வேண்டாம். சோ இந்த விஷயத்த அந்த இரண்டு சபை பிரிவுகளுமே உறுஜிதப்படுத்துவதை நாம் அங்க இன்னைக்கு பார்க்க முடியும் என்று சகோதரர் அங்க சொல்றார். அதாவது இந்த போப் மார்க்கம் தங்களை வந்து தாய் சபை என்று சொல்லிக் கொள்வதும், இதைய வந்து புரோட்டஸ்டன்ட் சபைகள் அங்கீகரிச்சு பெருமிதத்தோட, ஆமா நாங்க அவங்கள இருந்து வந்துட்டா குமாரத்திகள் என்று தங்களை அவங்க சொல்லிக் கொள்வதும். சோ அப்ப இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கும் புரோட்டஸ்டன்ட் சபைகளாகிய தங்களுக்கும் இருக்கிற அந்த உறவை ரொம்ப பெருமிதத்தோட யார் யாரும் சொல்லிக்கிறாங்க. போப் மார்க்கமும் சொல்லிக்குது, புரோட்டஸ்டன்ட் அமைப்புகளும் இன்னைக்கு அது சொல்லிக்குது. சோ இதெல்லாம் நமக்கு மேலும் மேலும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த காரியம். சோ அப்படி சொல்லிக் கொள்வதில் ஒரு பெருமிதம் அடையறதா சொல்றான், ஒரு மகிமை கொண்டு மகிமை உணர்வதாக நம்ம பார்க்கிறோம். ரோமன் கத்தோலிக் சபை சொல்றாங்களா இல்லைங்களா, நாங்கத்தான் தாய் சபை, ஒரு பெருமை அவங்களுக்கு. அவங்கள இருந்து வந்துட்டா குமார்த்திகள் போல நாங்க இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் அவங்களுடைய போதகர்கள் அங்க சொல்லுவது பார்க்கிறோம். ஆனா சகோதரர்னாலும் குறிப்பிட்ட வசனத்தின் அடிப்படையிலேயே, சோ இவர்களுடைய மகிமை இவங்களுடைய லட்சையே அப்படிங்கிற அந்த வசனத்தை வச்சு சொல்றோம். சோ இவங்க எந்த விஷயத்துல பெருமை கொள்ளுகிறாங்களோ அது நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இவங்க பெருமிதம் கொள்ளக்கூடிய அந்த பேரு ஒரு பிராண்ட் நேம், தேவன் என்ன பிராண்ட் அது கொடுக்கிறாரு, அவங்க நான் தாய் ரோமன் கத்தோலிக்க சபை, அதுல ஒரு பெருமிதம். ஆமா அங்கிருந்து வந்துட்ட புரோட்டஸ்டன்ட் சபைகள் தான் நாங்க, ஒரு பெருமிதம். ஆனா ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே பிராண்ட் என்ன கொடுக்கிறாருன்னா வேசி, வேசியினுடைய பிள்ளைகள். அது அவங்களுக்கு தெரியல, தங்களை இவ்வளவு பெருமையோட சொல்லிக் கொள்ளுகிறாங்க, ஆனா தங்களை தேவன் என்ன பேர்ல வசனத்துல சொல்லியிருக்கிறாருங்கிறத அவங்க உணரவே செய்ய மாட்டேங்கிறாங்க. சோ அப்போ அது அப்படி உணராம அவர்கள் பெருமை கொள்வதாக இங்க சகோதரர் வந்து அங்க சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, நமக்கே நல்லா தெரியுது எப்படித்தான் இது வந்து ரோம கத்தோலிக்க சபை இது சொல்றாங்க. சோ தாங்கள் தங்களை வந்துட்டு தாய் சபை என்று ரோம கத்தோலிக்க சபை சொல்லும் போது அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வரணும் நியாயமா, ஆனா வர்றதில்ல. என்ன சந்தேகம்னா தாய் சபைன்னு சொல்றமே இது நியாயமா, அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா அந்த சபை வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஆமா ஒப்பு கொடுக்கப்பட்ட சபை தான் சபை வசனத்துல அங்க சொல்லு. சோ ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை, எ விர்ஜின், எ விர்ஜின். சோ சபைய வசனம் என்னன்னு சொல்லுது, அவங்க யார், கற்புள்ள கன்னிகைன்னு சொல்லும் போது அந்த சபை தன்னை சொல்லுது இல்ல நான் வந்து தாய். ரெண்டுக்கும் என்ன இருக்கு, என்ன வித்தியாசம், கற்புள்ள கன்னிகை என்ன ஆக முடியாது, கற்புள்ள கன்னிகைன்னு வசனத்துல போட்டிருக்கு. ஆனா அந்த அமைப்பு தன்னை சொல்றது எப்படி சொல்றது, நாங்க தாய் சபை, தாய் சபைன்னு சொல்றோமே வசனத்துல நம்மை கற்புள்ள கன்னிகைன்னு சொல்லிருக்கு, இப்படி நாம் சொல்லலாமா, அந்த சந்தேகம் கூட யாருக்கு வருது இல்ல, இந்த போப் மார்க்கத்துக்கு வருதுல. சோ இதெல்லாம் எவ்வளவு பிளண்டர் மிஸ்டேக்ஸ் சகோதரர் அங்க அழகாக அங்க காண்பிக்கிறது அங்க நாம பாக்குறோம். ஆனா அப்படி அவங்க சொல்லிக் கொள்வது தாய் சபை என்று சொல்லிக் கொள்வது அவங்களுடைய வெட்கத்துக்கும் அதனுடைய குமாரத்திகளா இருக்கிற புரோட்டஸ்டன்ட் சபைகளுடைய வெட்கத்துக்குமே என்று அங்க சொல்றாங்க. ஆனா உண்மையான சபை பற்றி நாம பார்த்தோம்னா இந்த சமயத்துல உண்மையான சபை அவங்க இது நாள் வரைக்கும் உருவான நாள் இருந்து இன்ன நாள் வரைக்கும் அவர்கள் கற்புள்ள கன்னிகை தான். இந்த பூமியில உருவானதுல இருந்து அந்த உண்மையான சபை இருக்கிறத நாம உணர முடியும். ஆனா அந்த உண்மையான சபை இருந்துட்டாலும் இதுவரைக்கும் அந்த உண்மையான சபையிலிருந்து ஒரு குமாரத்தி சபைன்னு வந்த ஒரு சபை இல்லவே இல்லை. ஏன்னா அது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, த ட்ரூ சர்ச், கிறிஸ்துவின் உண்மையான சபைக்கு ஏதாவது அந்த சபையிலிருந்து வெளியே வந்த சபைகள் இன்னைக்கு சொல்ல முடியுமா, அங்க சொல்ல முடியும். ஆனா ஒரு ஒரு வார்த்தை பின்னாடி பிரதர் அங்க போடுறாரு, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த வார்த்தை. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இந்த உண்மையான சபை இந்த அவர்கள் வந்துட்டு கன்னிகையாகவே இருக்கிறாங்க. இன்னைக்கு சுவிசேஷ சுகத்தின் ஆரம்பத்துல அது உருவாயிடுச்சோ, இந்த நாள் வரைக்கும் அந்த உண்மையான சபை இந்த பூமியில இருக்கிறாங்க. இந்த நாள் வரைக்கும் அவங்க எப்படித்தான் இருக்கிறாங்க, தங்களை கன்னிகையாகவே காத்து கொண்டாங்க, தங்களுடைய மனவாளனுக்காக இன்னும் காத்து கொண்டுட்டு இருக்கிறாங்க, அவருக்காக உண்மையாகவும் இருக்கிறாங்க. அதன் விளைவாக அவங்களிடத்துல இருந்து ஒரு தனி ஒரு சபை உருவானதா நாம அங்க பார்க்க முடியாது, அவங்களுடைய குமார்த்திகள் என்று ஒரு சபை நாம இங்க பார்க்க முடியாது. அதுவே ஒரு ப்ரூஃப் அவர்கள் இன்னும் அந்த கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சபை பற்றி பேசும் போது தேவன் என்ன சொல்றார், சோ இவர்கள் என்னுடைய கண்ணின் மணி வசனம் எல்லாம் வாசிக்கிறோம், அதாவது ஜகரியா 2:8 வசனம், சங்கீதம் 17:6-8 வசனம் வாசிக்கிறோம். அவருடைய கண்மணி என்று சொல்லப்பட்ட அந்த ஜனங்கள் இந்த உண்மையான சபை. அதே போல சங்கீதம் 17:6-8 நம்ம பார்த்தோம்னா, ஆமா, சோ இந்த உண்மையான சபை அவங்க தேவனுடைய கண்ணின் மணி போன்ற ஜனங்கள். அவங்க இந்த பூமியில இந்த நாள் வரைக்கும் அந்த பரிசுத்த தன்மையிலேயே கற்புள்ள கன்னிகையாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருந்து எந்த ஒரு பிரிவும் வந்தது இல்லை என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அந்த இந்த உண்மையான சபைய பாருங்க, ரொம்ப வினோதமா இருந்துச்சு அந்த சென்டென்ஸ் படிக்கும் போது. இந்த உண்மையான சபைய இவங்க தான் உண்மையான சபை, இந்த வகுப்பார் தான் உண்மையான சபை, இந்த குரூப் தான் உண்மையான சபை. பாருங்க, இவங்களுக்குள்ள ஒரு கலையும் இல்ல, இவங்க தான் அப்படின்னு நம்ம யாரையும் காமிக்க முடியாது. ஆனா உண்மையான சபை அந்த கோதுமை மணிகளை மாத்திரமே உள்ளடக்கியவங்களாக இருப்பாங்க. யார் யார் அப்படிப்பட்டவங்கன்னு தேவன் அறிஞ்சிருக்கிறாரோ அவங்களை மாத்திரம் கொண்டிருக்கும். இப்படி முடிக்கிறார். இதுக்கு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எனக்கு தெரியல. The true church cannot be pointed out anywhere as a company from which all the tares have been separated. கலைகள் எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட உண்மையான சபை வகுப்பார் இவங்க தான் அப்படின்னு யாரையும் நம்ம இப்ப காமிக்க முடியாது இந்த பூமியில. ஆனா உண்மையான சபை இருக்கிறாங்க, அதுல யார் மாத்திரம் தான் இருப்பாங்க, மணிகள் மாத்திரமே இருப்பாங்க. அது யாருக்கு நல்லா தெரியும்? அது தேவனுக்கு அங்க நல்லா தெரியும். ரொம்ப சிம்பிள். சோ உண்மையான சபை அந்த சபை இருக்கிறாங்க, அவர்கள் எப்போதுமே கன்னிகைகள் தான். ஆனா அந்த தன்மை இல்ல இந்த போப் மார்க்கத்துக்கும் புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்கும். சரி, இப்ப நாம என்ன நிரூபிக்கணும் என்று பார்த்தோம்னா, சோ இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் இவங்க தான் போப் மார்க்கத்தினுடைய பிள்ளை, அதாவது குமாரத்திகள் என்கிற அந்த உறவை நாம இப்ப கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்தணும். ஏன்னா சப்ஜெக்ட் ஆரம்பிச்ச கோணம் உங்களுக்கு தெரியும். சோ பேபிலோன் சொல்லும் போது பேப்பசி புரோட்டஸ்டன்ட் ரெண்டும் சேர்ந்தது தான். பேபிலோன் ரெண்டுக்கும் அழிவு வருங்கும் போது சிலருடைய கேள்வி, அப்போ கிறிஸ்தவத்துக்கே அழிவு வருதுன்னா, கிறிஸ்தவ மண்டலத்துக்கே அழிவு வருதுன்னா புரோட்டஸ்டன்ட் எங்களுக்கு என்ன ஆகும்? ஏன்னா நாங்க தான் ரொம்ப பரிசுத்தமா வெளியே வந்திருக்கிறோம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நம்ம நிரூபிக்கிறோம். அப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அது உண்மை இல்ல. புரோட்டஸ்டன்ஸ் உண்மையா தான் வெளியே வந்தாங்க, ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிட்டாங்க, அவர்களுமே தாயினுடைய எல்லா தப்பறைகளையும் அவர்கள் செய்து வர்றது நம்ம பார்க்க முடியும். சோ அவங்க தாய் சபைங்கிறாங்க, இவங்க தங்களை குமாரத்தி சபைகள் என்று சொல்லிக்கிறாங்க. அதுல ரெண்டு பேரும் பெருமிதம் கொண்டுக்கிறாங்க. ஆனா தேவன் ரெண்டு பேரையும் சேர்த்து வேசி வேசியினுடைய பிள்ளைகள் என்று சொல்வது அவர்கள் என்ன பண்றது இல்ல, கவனிக்க அங்க தவறுத்து பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, தாய் சபை என்று தங்களை சொல்லிக் கொள்கிற போப்பு அவர்கள் கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேங்குது. வசனத்துல சபை என்று சொல்லும் போது அது என்னத்தா, கற்புள்ள கன்னிகைன்னு தான் சொல்லியிருக்குது. அதற்கு விரோதமா தாய்னு சொல்றமே இது கரெக்டான கூட அவங்க சிந்திக்கிறது இல்ல. அந்த நிலைமையில தான் இவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க பாக்குறோம். ஆனா உண்மையான சபைன்னு அப்படி இல்ல. உண்மையான சபை உருவானதுல இந்த நாள் வரைக்குமே கற்புள்ள கன்னிகைகள் தான். அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு அமைப்புகளும் பிறந்தது கிடையாது. அவர்கள் தேவனுடைய கண்மணியை போன்று இருக்கிற கூடிய ஜனங்கள் என்று பார்க்கிறோம். சோ இப்போ இந்த புரோட்டஸ்டன்ட் தான் போப் மார்க்கத்தினுடைய குமாரத்துகள் என்கிறத நாம் எப்படி நிரூபிக்கலாம்னா, பாருங்க அந்த அடையாளம் இருக்குது. போப் மார்க்கம் தாய், தாயிலிருந்து வந்தவங்க தான் குமாரத்திகள். இவங்க தான் குமாரத்தின் எப்படி காமிக்கலாம் நமக்கு? இது பழமொழியெல்லாம் வால்யூம் இல்ல. தாய் போல என்ன சொல்லுவாங்க, தாய் போல பிள்ளை. சோ அப்ப அந்த ஒற்றுமையை நம்ம காண்பிச்சுட்டா போதும். சோ தாய் போப் மார்க்கம், இவங்களுடைய குமாரத்திகள் இன்னைக்கு புரோட்டஸ்டன்ட்னா தாய் போல சில கேரக்டர் சில குணாதிசயங்கள் யார்கிட்ட இருக்கும், இந்த குமாரத்திகள் கிட்ட இருக்கும், புரோட்டஸ்டன்ட்கள் கிட்ட. இது நாம இன்னைக்கு கோடிட்டு அங்க காமிக்கணும். சகோதரர் ரொம்ப அருமையாக அங்க காமிக்கிறார். ஆனா பாருங்க, தாய் போப் மார்க்கம் ரொம்ப பழமை வாய்ந்த சபை. அந்த மாதிரி பழமை வாய்ந்ததா இருக்கும், இருக்கணும். யாரு குமாரத்திகள் நம்ம எதிர்பார்த்தோம்னா எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அதே சமயத்துல போப் மார்க்கம் ரொம்ப கீழ்த்தரமான நிலைமைக்கு போயிச்சு. அவங்களுடைய அந்த ஒரு 1000 வருஷம் சரித்திரத்துல ரொம்ப மோசமான நிலைமைக்கு கெட்டு போச்சு. அந்த மாதிரி மோசமான சபையா குமாரத்திகளும் இருக்கணும்னு நம்ம என்ன பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். தாயை போலவே பிள்ளை இருக்கும் இந்த பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்கள போலவே பெரிய சரித்திரம் உள்ளவங்களாகவோ அவங்களை போலவே ரொம்ப ஒரு கீழான நிலைமைக்கு தரங்கட்டு போனவங்களாகவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஒரு விஷயத்துல இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் தாயை போலவே இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டா போதும். அது என்ன விஷயம்னா, தாய் ஒரு வேசி, குமாரத்தைகள் கூட யார், அவங்க கூட வேசி. இத ஒண்ணுல நாம புரிஞ்சுக்கலாம், தாய்க்கும் குமாரத்தைகளுக்கும் இருக்கிற அந்த ஒரு, தாய் எப்படி ஒரு வேசியோ அதே போல இந்த குமாரத்தைகளும் கூட யார் தான், வேசிகள் தான். தாய் எப்படி வேசி, ஆமா இந்த தாய் சபையானது எப்படி வேசி சொல்றன்னா, அதாவது கிறிஸ்துவுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட கன்னிகையா தங்களை சொல்லிக் கொள்வாங்க. அதாவது கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக தங்களை சொல்லிக் கொள்வாங்க. ஆனா அதே சமயத்துல உலகத்தோடு எல்லா விதத்திலையும் கலந்து அவங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கிற நிலைமையிலிருந்து அவர்கள் என்ன ஆயிடுவாங்க, தவறி போயிடுவாங்க. சோ இந்த விதத்துல அந்த போப் மார்க்கம் தாய் சபை வேசி, கிறிஸ்துவனுடைய சபைன்னு தான் தங்களை சொல்லிக் கொள்ளுவாங்களே ஒழிய மாறாக உலகத்தினுடைய ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்பதிலிருந்து விலகி அந்த உலகத்தோடு என்ன ஆயிடுவாங்க, அவங்க கலந்துடுவாங்க. சோ இந்த விதத்துல அவர்கள் வேசி. இதே விதத்துல யார் கூட தான் வேசி நாம பார்க்கிறோம், இன்றைக்கு இருக்கக்கூடிய புரோட்டஸ்டன்ட் சபைகள் அத்தனை சபை, அவங்களும் அவங்களும் கூட தங்களை கிறிஸ்துவின் சபைகள் தான் சொல்லிக் கொள்றாங்க, கிறிஸ்துவனுடைய மனவாட்டிகள் தான் சொல்லிக் கொள்றாங்க, நினைத்து கொள்றாங்க, பறைசாற்றுறாங்க. ஆனா உலகத்து கூட கலந்து உலகத்தினுடைய ஆதரவுக்காக கிறிஸ்துவுக்கு உண்மையா இருக்கிறதுல இருந்து தவறி போன நிலைமையில இருக்கலாம். சோ இந்த ஒரே ஒரு குணலட்சணம் போப் மார்க்கம் தாய்னா அவங்கள போலவே செயல்பட்டு இருக்கிற இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் அவங்களுடைய குமாரத்திகள் என்பதை நம்ம அங்க நிரூபிக்கலாம். இன்னும் அநேக விஷயங்கள் நாம பார்த்தோம்னா அது ஒண்ணுதான். சோ எப்படி இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் ரொம்ப கரெக்டா போப் மார்க்கத்தை போன்றத, போப் மார்க்கத்தினுடைய குமாரத்திகள், பாபிலோனின் குமாரத்திகள் என்று சொல்லலானா, பாருங்க அதனுடைய தோற்றம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வீழ்ச்சி நம்ம பார்த்தா சில விஷயங்கள் புரியும். சோ இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் நம்ம உண்மையிலேயே ஒத்துக்குவோம், நமக்கு எல்லாம் நல்லா தெரியும், அது போப் மார்க்கத்துக்குள்ள நடந்த ஒரு மாபெரும் சீர்திருத்தலினுடைய விளைவாக உருவான ஒரு சபை தான். பிரதர் ரொம்ப நல்லா கவித்துவமா அங்க சொல்றார், த டாட்டர் சிஸ்டம்ஸ் பார்ட்டட் ஃப்ரம் த மதர் அண்டர் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் ட்ரவைல் அண்ட் வேர் பார்ன் விர்ஜின்ஸ். எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பிள்ளைய பெற்றெடுக்கும் போது ஒரு வலி சந்திப்பாங்க இல்லைங்களா, அந்த பிரசவ வேதனை, அந்த ஒரு பிரசவ வேதனையில தான் என்ன பிறக்கும், ஒரு குழந்தை பிறக்கும். அதே போலதான் இந்த தாய் சபை போப் மார்க்கத்திலிருந்து ஒரு வேதனையின் மத்தியில தான் இந்த குமாரத்தி சபைகள் என்னாச்சு, உருவாச்சு. இப்போ அவர் கவித்துவமா சொல்ற அந்த கம்பாரிசன் என்ன, தாய் வந்துட்டு என்ன சபை, போப் மார்க்கம், குமாரத்திகள் யாரு, ஒரு பிரசவ வேதனையில தான் உருவானாங்க. என்ன பிரசவ வேதனை, புரட்சி, சீர்திருத்தல் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அனுமதி தேவத்துக்கு. அந்த அந்த ஒரு சூழல்ல தான் இந்த சபை வந்துட்டு அங்க உருவாயிடுச்சு என்று பார்க்கிறோம். பிறந்த போது பிரதர் அழகா சொல்றாரு, அந்த குமாரத்திகள் கூட எப்படித்தான் இருந்தாங்க, கன்னிகளாகத்தான் இருந்தாங்க. அப்படின்னா புரோட்டஸ்டன்ட் அந்த ரெஃபர்மேஷன்ல உருவாயிட்ட அந்த சபைகள் ஆதியில் எப்படித்தான் இருந்தாங்க, ரொம்ப பரிசுத்தமா தான் இருந்தாங்க. போப் மார்க்கத்தினுடைய எல்லா கள்ள போதனைகளையும் இருந்து தங்களை என்ன பண்ணிக்கொண்டாங்க, கூடுமான மட்டும் அந்த காலத்துல தேவன் எந்த அளவுக்கு அனுமதித்திருந்தாரோ அந்த அளவுக்கு அவங்களை தங்களை என்ன பண்ணிக்கொண்டாங்க, பரிசுத்தப்படுத்து கொண்டு போப் மார்க்கத்திலிருந்து முற்றிலும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல சபை, ஒரு பரிசுத்தமான நிலைமையில தான் இருந்தான். கற்புள்ள கன்னிகைகள் போலவே தான் இருந்தான். அவர்கள் வெளிவந்த போது அப்படித்தான் இருந்துச்சு. நம்ம பேசும் பொழுது இதெல்லாம் சீர்திருத்தலினுடைய ஆரம்ப காலகட்டம். சோ சீர்திருத்தல்னா உங்களுக்கு சிலருடைய பெயர்கள் உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஆறாவது தூதன் மார்ட்டின் லூதர், ஜ்விங்லி, நாக்ஸ் போன்ற சகோதரர்கள் அங்க வரணும். சோ இவர்களுடைய அந்த இவர்களை கொண்டு நடந்துட்டு அந்த சீர்திருத்தல் அது ஒரு பெரிய மாற்றம் அங்க கொண்டு வந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஆரம்பம் தான் இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் கொண்டிருந்துச்சு. ஆனா அப்படி போப் மார்க்கத்தை விட்டு வெளியே வந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்குள்ள எல்லோரும் அதே போன்ற வைராகியமும் சத்தியத்தின் மீது தாகமும் உள்ளவர்கள் மாத்திரம் தான் இருந்தாங்கன்னு நாம அங்க சொல்ல முடியாது. அநேகர் அந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்குள்ள இருந்தாங்க. யார் அப்படின்னா, தங்களுடைய தாய் சபையினுடைய பழைய போதனைகள், நம்பிக்கைகள், பாரம்பரியங்கள், கல்ல உபதேசங்கள் இவைகளை தங்களுக்கு உள்ள கொண்டிருந்த இன்னும் அநேகர் இந்த சபைகளுக்குள்ள அங்க இருந்தாங்க. அப்ப இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் துவக்கத்துல ஒரு பரிசுத்தமான நிலைமையில வெளிவந்து ஆரம்பிக்கப்பட்டு தன்னுடைய துவக்கத்தை கண்டாலும், காலம் போக போக இந்த பிரிந்து வந்தவங்களுக்குள்ள இருந்துட்ட இந்த பழைய போப் மார்க்கத்தினுடைய தவறான நடவடிக்கைகளை தங்களுக்குள்ள வைத்திருந்த ஒரு சிலர்னால இந்த போப் மார்க்கம் மன்னிக்கணும், இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் கூட காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, சீரழிவை அங்க சந்திச்சுது. அந்த கள்ள உபதேசங்கள், அந்த உலகத்தோடு சமரசம் செய்து கொண்டு எல்லா விதத்திலையும் தங்களை பாலாத்தி கொள்ளுகிற அந்த ஒரு பழக்கமே புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்கும் வந்துச்சு. அப்படியே அது நாளுக்கு நாள் நிறைவேறும் போது புரோட்டஸ்டன்ட் சபைகளும் வேசியாக மாறிட்டாங்க. வேசியாக மாறிட்டாங்கன்னா கர்த்தருக்காக காத்திருக்கிறதுல இருந்து வழி விலகி சுய லாபங்களுக்காக, நோக்கங்களுக்காக, சுய மகிமைக்காக இந்த உலகத்தோடு தங்களை அங்க இணைத்து கொண்டது பார்க்கிறோம். அந்த வகையில் அவர்கள் ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, ஆனா காலப்போக்குல நிறைய மாற்றங்கள் அவங்களுக்குள்ள வந்து போப் மார்க்கம் செய்த அதே தவறை யார் நடப்பித்தாங்கன்னா இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் அங்க நடப்பித்தாங்க. சோ அப்போ போப் மார்க்கம் எந்த கிரியைகள்னால வேசி என்ற பெயருக்கு உள்ளானதோ அதே கிரியைகள் போப் மார்க்கத்திலிருந்து வெளிவந்துட்ட புரோட்டஸ்டன்ட் சபைகளையும் காணும் போது அவர்களும் அந்த வேசியினுடைய பிள்ளைகளாக அங்க மாறும். அவங்க கூட வேசிகளாகவே அங்க போனது அங்க பார்க்கிறோம். சோ இப்படி இப்படித்தான் அந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளினுடைய துவக்கம் அங்க இருந்துச்சு. ஆனா ஒன்னு இங்க நாம மறந்துடக்கூடாது, சகோதரர் அங்க சொல்றார். சோ இந்த சீர்திருத்தல் முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல வேலையை தான் அங்க நடப்பிச்சுது. சீர்திருத்தல் சீர்திருத்தல் என்று சொல்லிட்டு சில பிரயாசங்கள் சபைகளுக்குள்ள போன போது அது ஒரு நல்ல முயற்சியாக இருந்து சில நல்ல காரியங்களை செய்தது. என்னன்னா அந்த பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு, அதாவது கிளென்சிங் ஆஃப் த சாங்சுரி, ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த ஆலயம் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு என்று சொல்லும் போது அந்த ஆலயம் அந்த பரிசுத்த ஸ்தலம்ங்கிற வார்த்தை யாருக்கு தான் பொருந்தும் அப்படின்னா உண்மையான சபை அங்கத்தினர், உண்மையான சபைக்கு தான் அங்க பாருங்க. இது நிறைய நீங்க உள்ளுக்குள்ள புரிய வேண்டியது நிறைய. பரிசுத்த ஸ்தலம் ஆலயம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு சீர்திருத்தல்கள் உதவி செஞ்சுச்சு. புரோட்டஸ்டன்ட் ரிஃபார்மர்ஸ் அவர்கள் செய்த புரட்சி சீர்திருத்தல்களின் மூலம் தேவனுடைய ஆலயம் அவருடைய பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்தமாக்கப்படுச்சும் போது அந்த ஆலயம் பரிசுத்த ஸ்தலம் நம்ம யார்தான் சொல்ல முடியும், சுவிசேஷகத்தின் உண்மையான சபைகள் தான். மாறாக இந்த மற்ற சபை அமைப்புகள், இப்ப புரோட்டஸ்டன்ட் அமைப்புகளை நீங்க எடுத்துக்கலாம், இவங்களை நாம அங்க சொல்ல முடியாது. மாறாக இவங்கெல்லாம் இந்த இந்த சபைகள் எப்படி இருந்துச்சுன்னா அந்த கிறிஸ்துவனுடைய விலை கிரயத்தின் மேல முழு நம்பிக்கை வச்சுட்டு இந்த பூமியில இருந்து பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமையில இருந்த அந்த உண்மையான சபைக்கு இந்த சபைகள், எந்த சபைகள், அது ரோம கத்தோலிக்க சபையா இருந்தாலும் சரி புரோட்டஸ்டன்ட் சபையா இருந்தாலும், இந்த சபைகள் அந்த உண்மையான சபைக்கு ஒரு போலியாகவோ அந்த உண்மையான சபைய மாற்றி காண்பிக்க கூடிய சபையாகவோ அல்லது அந்த உண்மையான சபைய உலகத்துல இருந்து மறைக்கக்கூடிய சபையாகவோ மாத்திரம் தான் இவங்க என்ன பண்ணிட்டுறாங்க, செயல் பட்டுடுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டீப்பா நான் பேசணும்னு நினைக்கிறோம், ஏன்னா அப்படி பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கு. அதாவது ரொம்ப கிளீனா சொன்னா பாபிலோன் போப் மார்க்கம் புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள் பெயரளவுல தான் சபை, இதுக்குள்ள இருந்தாங்க உண்மையான சபை. ஆனா இந்த பாபிலோன்ல அவ்வப்பொழுது சீர்திருத்தல்கள் 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 நடந்துச்சு. என்ன பலன், அந்த பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்தமாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லும் போதே அந்த பரிசுத்த ஸ்தலம் நம்ம எதை சொல்றது இல்ல, ப்ரோப் மார்க்கத்தையும் சொல்றது இல்ல, ப்ராடஸ்டன் சபைகள் சொல்றது, இவர்கள் எப்போதுமே எப்படித்தான் இருக்கிறாங்க தேவன் பார்வையில, பேருக்கு மாத்திரம் தான் சபை, ஆனா உண்மையான சபையே இல்ல. ஆனா இந்த சீர்திருத்தல் முயற்சிகளின் மூலம் யார் தான் உண்மையிலேயே பயனடைஞ்சாங்க, பரிசுத்தமாக்கப்பட்டாங்கன்னா அந்த ஒரு ட்ரூ சர்ச், உண்மையான சபை, அவர்கள் மாத்திரம் தான் அங்க பரிசுத்தமாக்கப்பட்டு இருந்தாங்க. சோ இந்த முயற்சிகள் தேவன் அனுமதித்திருந்தாலும் அவைகளின் மூலம் பரிசுத்தமாக்கப்பட்டதும் தங்களை காத்துக்கொண்டதும் யார் என்னன்னு பார்த்தானா, உண்மையான சபை மாத்திரம் தானே ஒழிய ஏற்கனவே இருந்த போப்பு மார்க்கமோ இல்ல அந்த சீர்திருத்தத்துக்கே காரணமா இருந்து வந்த ப்ரோட்டஸ்டன்ட் சபைகளோ கிடையாது. அதுக்குள்ள இருந்துட்டா ஒரு சிலர் தான் அந்த உண்மையான சபை மாத்திரமே தங்களை பரிசுத்தமாக அங்க காத்துக்கொண்டாங்க என்று பார்ப்போம். இவங்க தங்களை முழுவதும் அர்ப்பணித்தவங்களா இருந்தாங்க. கர்த்தர் இயேசுனுடைய விலையேறப்பட்ட அந்த பலியின் மீது வைராகியம் உள்ளவங்களா இவங்க அங்க இருந்தாங்க. ஆனா இந்த இவங்க ஒண்ணு இந்த பெயர் சபை அமைப்புகளுக்குள்ள இருந்தாங்க, இல்லாட்டி அந்த அமைப்புகளை விட்டு வெளியே இருந்தாங்க. ஆனா இருந்தான் இந்த உண்மையான சபை இருந்தாங்க இந்த காலம் முழுக்க, அந்த அமைப்புகளுக்குள்ளாகவோ அந்த அமைப்புகளை விட்டு வெளியாகவோ அங்க இருந்தாங்க. ஆனா நிச்சயமா அந்த உலகத்தின் ஆவியை விட்டு முற்றிலும் பிரிந்தவர்களாக இவர்கள் காணப்பட்டிருக்கணும், காணப்பட்டிருந்தாங்க அந்த உண்மையான சபை. சோ இவங்களை தான் கர்த்தர் இயேசு அந்த உண்மையில கோதுமை மணிகள் என்று அங்க சொல்லுகிறது நாம பார்க்கிறோம். இவங்களை அந்த கலைகள் கிட்ட இருந்து கர்த்தர் இயேசு வேறுபடுத்தி காமிச்சிருக்கிறார். சோ நிலமும் தான் பட் கலைகள், அதே சமயத்துல மணிகள், இந்த மணிகள் அந்த ட்ரூ சர்ச், உண்மையான சபை. இந்த கலைகள் பேரளவுக்கு மாத்திரம் சபை, அது ப்ரோட்டஸ்டன்டோ இல்லாட்டி போப் மார்க்கமாகவோ அங்க இருக்கட்டும். சோ ஆனா இந்த உண்மையான சபை அவங்களுடைய நிலை சகோதரர் நல்லா விளக்குறார். இவர்கள் இந்த பொய்யான பேருக்கு மாத்திரம் இருக்கிற இந்த சமயம் சபை அமைப்புகளுக்குள்ளேயே இருந்துட்டாலும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாங்கன்னா இந்த பெயர் சபைகளுடைய உண்மையான தன்மைய முழுவதும் புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில அங்க இருந்து, ஆனா ரொம்ப தாழ்மை உள்ளவங்களா தேவன் கூட நடந்திருக்கிறாங்க இவங்க. அது மாத்திரமில்ல, அவருடைய வார்த்தையை மாத்திரமே தங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் அவருடைய ஆவியை மாத்திரமே தங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் கொண்டு இந்த உண்மை சபை இந்த காலகட்டங்கள் எல்லாம் இந்த அமைப்புகளுக்குள்ள அங்க இருந்திருக்கிறாங்க என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா இவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பெயர் சபைகளுடைய உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கத்தான் முடியல, ஆனா அங்க நடக்கிறதெல்லாம் தேவனுக்கு விரோதமா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாகிற அந்த ஒரு வினோதமான விஷயங்கள்லாம் அவங்க மனதுல புரிஞ்சு, ஏன் இப்படி நடக்கணும், இவங்க இப்படி வசனம் சொல்லலையே, இப்படி தேவனுடைய வார்த்தையை சொல்லலையே, ஆனா இவங்க எல்லாம் பெரிய போதகர்கள், பெரிய அமைப்பு, ரொம்ப அருமையான சபை, ஆனா ஏன் இப்படி இருக்கிறாங்க சொல்லிட்டு மனதுக்குள்ள பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த ஒரு வெளிப்பாடு மாத்திரம் செய்துட்டு அந்தந்த பிரிவுகளுக்குள்ள இருந்திருக்கிறாங்க இந்த கோதுமை மணிகள். சோ இவங்களை பத்தி சொல்லும் போதுதான் இவங்க அந்த துயரம் இருந்துச்சு சொல்றாரு. அந்த துயரம் வந்து ஏசாயா 61:3 அங்க சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, சியோன்ல துயர பட்டவங்க பாருங்க. அப்ப அந்த சியோன் என்ன, சியோன் கரெக்ட், அந்த பாயிண்ட் பிடிக்கணும், ரொம்ப முக்கியம். சோ சியோன்ல துயரப்பட்டவங்க, இப்ப துயரப்பட்டவங்க யாருன்னு பிரதர் அசலின் அவருக்கு பேசுறார். இந்த பெயர் சபைகள்ல அந்த சபையினுடைய போக்கு புரியாம, ஆனா அது பிடிக்காம ஒரு துயரம் வச்சுட்டு இருந்த உண்மையான சபை தான் துயரப்படுகிறவர்கள். அப்ப சியோன் யார், என்ன சியோன், என்ன சியோன், ரெண்டு சியோன் இருக்கு, உண்மையான சியோன் அவங்களுக்கு சாம்பலுக்கு பதிலா என்ன தராரு, என்ன தராரு, சாம்பலுக்கு பதிலா சிங்காரம், பியூட்டி ஃபார் ஆஷஸ், சாம்பலுக்கு பதிலா சிங்காரம். ஏன்னா அவங்க அந்த துயரத்தோடு இருந்தாங்க. ஏன்னா வசனம் மத்தையில ஈக்குவலா பிரதர் கோட் பண்ற 5 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமா, சோ அப்போ இந்த உண்மையான சபை இப்படியே இருந்திருக்கிறாங்க பாருங்க. இவங்களை தான் இந்த அறுவடையின் காலத்துல அந்த சபைகளுக்குள்ள அந்த கலைகள் மத்தியில இருந்து தேவன் ஏற்ற வேலையில அவங்கள பிரித்து எடுக்கிற வேலை அங்க நடக்குது. சோ அந்த அறுவடை காலம் சொல்ல பொழுது the time in which we are now living மத்தேயு 13:30 சோ நாம் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அறுவடையின் காலத்துல அந்த உண்மையான சபைகளை அந்த அமைப்புகளுக்குள்ள இருந்து தேவன் அங்க பிரித்தெடுக்கிறது நம்ம பார்க்கணும். சோ இந்த ஜனங்கள் இந்த உண்மையான சபை வகுப்பார்த்தான் அவ்வப்பொழுது இந்த நியாயம் தீர்க்கப்பட்டுட்ட இந்த சபைகளினுடைய நிலைமையை புரிந்து கொள்வதற்கு தேவனால் அவ்வப்பொழுது இந்த சீர்திருத்தல்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு அனுமதிக்கப்படும். சோ தேவன் இந்த அமைப்புகளுக்குள்ள சீர்திருத்தல்கள் தரும் பொழுது உண்மையிலேயே யாரை வந்து விழிக்கணும், யார் விழிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தார்னா இந்த அமைப்புகளுக்குள்ள இந்த உண்மையான சபை என்று மாத்திரம் நாம அங்க பார்க்கிறோம். சோ மத்தவங்க எல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னா பாருங்க, மத்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் மாத்திரம் இப்ப எடுப்போம், அவர்கள் சீர்திருத்தம் எல்லாம் செய்து வந்தவங்க தான், ஆனா மீண்டும் பழைய தவறுகளுக்குள்ளே தங்களை உட்படுத்தி கொண்டு வழி தப்பி போகிற ஜனங்களாகத்தான் தேவன் அங்க பார்க்கிறோம். சோ அது தானியலுக்கு தீர்க்க தரிசனமா அங்க சொல்லிருக்கிறார். தானியல் 11:32 32-35 பாருங்க, இச்சக வார்த்தைகள்னால ஒட்டி கொள்ளுவாங்க அநேகர். அதாவது புரோட்டஸ்டன்ட் சபைகள் சீர்திருத்தலின் மூலம் போக்கு மார்க்கத்தை விட்டு வைராகியமா வெளியே வந்தாலும் காலப்போக்கில் மீண்டும் இச்சகமான வார்த்தைகளுக்கு மயங்கி அந்த பெரிய சபையின் தவறுகளுக்கு இவர்களும் உட்படுத்தி கொண்டு வழி விலகி அங்க போயிட்டாங்க. சோ இதுதான் புரோட்டஸ்டன்ட் சபைகளினுடைய நிலைமை என்று நம்ம அங்க பாக்குறோம். எந்த அளவுக்கு அவங்க முயற்சி செய்தாங்களோ ஆனா காலப்போக்கில் அதை நடைமுறைப்படுத்தாம அந்த சீர்திருத்தல் அந்த போராட்டத்தில நடைமுறைப்படுத்தாம சோ இந்த உலகத்தோடு உலகமாக புரோட்டஸ்டன்ட் சபைகள் போப் மார்க்கத்தையோட கூட நம்ம அங்க இணைஞ்சு போறது நம்ம அங்க பார்க்க முடியும். சோ அப்ப என்னன்னா சரித்திரத்தை நம்ம பார்த்தோம்னா இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளினுடைய சரித்திரத்தை நாம பார்த்தோம்னா அவர்கள் ஒரு அருமையான ஆரம்பம் கண்டு ஒரு வைராகியமான பாதையில பரிசுத்தமான சபைகளா கன்னிகள் போல வெளியே வந்தாங்க. ஆனா மீண்டும் இச்சக வார்த்தைகளுக்கு மயங்கி இந்த உலகத்தின் ஆவிக்குள்ள போய் அந்த சபையினுடைய காரியங்களோடு சமரசம் செய்து கொண்டு இப்ப அவர்கள் என்ன மாதிரி ஒரு பாதை எடுக்கிறாங்கன்னா ஒரு ஒரு ரிவர்ஸ் டைரக்ஷன்ல அவங்களுடைய பயணம் அவங்க ஆரம்பிக்கும், பின்னோக்கி சென்று அவங்க இன்னைக்கு போயிருக்கிறாங்க. அதனாலதான் ஆதியில போப் மார்க்கெட் கிட்ட என்னென்னலாம் தவறுகள் இருந்துச்சோ அதே தவறுகள் இன்னைக்கு யாருக்கிட்டையும் பார்க்க முடியுது. நம்மளால புரோட்டஸ்டன்ட் சபைகள் கிட்டையும் நம்மால் அங்க பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல ஆரம்பத்துல வந்த சீர்திருத்தல் வாதிகள் கிட்ட இல்லாத போதனைகள் இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு, இன்னைக்கு இருக்கிற புரோட்டஸ்டன்ட் கிட்ட இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு பின்னோக்கின பயணத்துக்குள்ள அவங்க போயிருக்கிறாங்க. அவ்வளவு. சோ புரோட்டஸ்டன்ட் சபைகள் எப்படி வந்து இந்த ரோம கத்தோலிக்க சபைக்கு குமாரத்திகள் என்று சொன்னா அவங்களுடைய அந்த சீர்திருத்தல இருந்துட்டு அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்களை நம்ம தியானிக்கிறதுல நம்ம அங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் சகோதரர் அங்க கோடிட்டு காமிக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற புரோட்டஸ்டன்ட் சபைகள் குமாரத்திகள் என்ற பெயருக்கு ரொம்ப பொருத்தமானவங்களே அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்குள்ள நிறைவேறின சில விஷயங்கள் அங்க சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு இவர்களே பூமியின் ராஜாக்களோடு தங்களை இணைத்துக் கொண்டாங்க. அதாவது அந்த அதிகாரம் அந்த ஆளுகைக்கு இசைந்து தங்களை அதனோடு உட்படுத்தி கொண்டாங்க. எந்த வகையில பார்த்தோம்னா இன்னைக்கு இரண்டு சபைகள் பிரதர் ரசல் அங்கு குறிப்பிடுறார், சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் லூதரன் சர்ச் இன் ஜெர்மனி. சோ ஜெர்மனியில இருக்கிற லூதரன் சபையும் இங்கிலாந்துல இருக்கிற சபையும் புரோட்டஸ்டன்ட் சபை பிரிவுகள் அடியில தான் வருது. ஆனா இவர்கள் பார்த்தோம்னா அந்த அந்த தேசத்தினுடைய அதிகார சக்திகளோட அரசாட்சி செய்யும் சக்திகளோட பெரிய அளவுல இணைந்து செயல்படுவது நம்ம அங்க பார்க்க முடியும். இன்னைக்கு கூட அந்த இங்கிலாந்து தேசம் அதே சமயம் அங்க இருக்கிற அந்த இங்கிலாந்து சர்ச்சு அந்த இங்கிலாந்தினுடைய ராணிக்கும் எவ்வளவு பெரிய இன்ஃபுளுயன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். அதே போல ஜெர்மனியில லூதரன் சபை ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அங்க இருந்தாலும் அவங்க அந்த அந்த ஊரு அதிகார சக்திகள் படைச்ச ஜனங்களோட அங்க இணைந்திருக்கிறது நம்ம பார்க்கணும். மற்ற தேசங்கள் எடுத்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆதிக்கத்தை பூமியின் அரசாட்சி சக்திகளோட ஏற்படுத்தி கொள்ள முடியாவிட்டாலும் எந்த அளவுக்கு சின்ன லாபம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் மற்ற தேசங்கள்லயும் கூட சின்ன சின்ன லாபங்களுக்காக கூட அரசியல் சக்திகளோட இணைந்திருக்கு என்று சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளே இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லைங்களா. சோ நம்முடைய சாதாரண தேர்தல் அந்த விஷயங்கள்ல நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் அந்த அரசியல் என்ற அமைப்புல எந்த அளவுக்கு அங்க தீவிரம் காண்பிக்கிறான். எதுக்கு பெரிய அளவில் இல்ல, இங்கிலாந்து சர்ச்சுக்கு இங்கிலாந்து அரசாங்கத்தில் இருக்கிற ஆதிக்கம் இவங்களுக்கு கிடைக்காது. ஆனா ஏதோ ஒரு சொற்ப லாபம் என்ன இந்த சீஃப் மினிஸ்டருடைய சப்போர்ட் கிடைக்கும். அதுக்காகவாது எந்த அளவுக்கு இணையணுமோ அங்க நேரம். ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் என்னன்னா பாருங்க, இந்த பூமியின் அதிகார சக்திகளோட இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் தங்களை என்ன பண்ணிக் கொள்கிறாங்க, பெரிய ஆதாயத்துக்காகவோ வாய்ப்பில்லாட்டி அட்லீஸ்ட் சின்ன ஆதாயத்துக்காகவோ தங்களை அவங்களோட என்ன பண்ணிக் கொள்ளுகிறாங்க, இணைத்துக் கொள்ளுகிறாங்க. அதாவது சபை இந்த உலகத்தினுடைய அரசியல் சக்திகள்னால ஆசை காண்பிக்கப்பட்டு அவங்களோட இணைய செய்யப்பட்டிருக்குது. இது ஒரு பாயிண்ட். அப்படி இல்லாட்டி அந்த சபையே என்ன பண்ணுதுன்னா உலகத்தினுடைய அரசியல் சக்திகளை தங்களுக்குள்ள ஆதிக்கம் செலுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. சோ ரெண்டுமே நடக்குது, ரெண்டுமே அங்க நடக்குது. ஆக மொத்தம் இந்த தாய் சபை செய்த அந்த தவறு இன்னைக்கு இவங்க இந்த குமாரத்திகள் கிட்ட கூட நாம இருக்கிறது அங்க பார்க்கலாம். இதே விஷயம்தான் நம்ம யோசிச்சு பார்க்கும் போது போப் மார்க்கத்தினுடைய துவக்கத்துல நடந்துச்சு. ஆதி காலத்துல சுவிசேஷ யுகத்தின் ஆரம்பத்துல உண்மையான சபை மாத்திரம் கர்த்தர் இயேசு ஸ்தாபிச்சாங்க. அந்த சபைகளிலிருந்து போப் மார்க்கம் எப்படித்தான் உருவாயிட்டாங்கன்னா ஒரு விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அப்போ இந்த உலகத்தினுடைய அரசியல் சக்திகளோட பரஸ்பர தொடர்பு அங்க வைத்து சொந்த லாப நோக்கங்கள் சுயநலமான எண்ணங்களை நிறைவேற்ற அதிகாரத்தின் மீது ஆசை. சோ சபை அரசியல தலையிடுறதும் அரசியல சபையில தலையிடுறதுக்கும் அனுமதிச்சு இப்படித்தான் போப் மார்க்கம் உருவாச்சு. அதே பாதை இன்னைக்கு யாரையும் நம்ம பார்க்கலாம்னா புராட்டஸ்டன்ட் சபைகளுக்குள்ளயும் அங்க. சோ அந்த வசனம் சகோதரர் குறிப்பிடுறார் 2 தெசலோனிக்கேயர் 2 மூணாம் அதிகாரம் மறுபடியும் வசனம் 7-10. அதாவது என்ன கம்பேர் பண்றாருன்னா சகோதரர் நம்ம புரிந்து கொள்ளுவதற்கு இன்னைக்கு புராட்டஸ்டன்ட் சபைகள் உலகத்தின் அரசியல் சக்திகளை எந்த அளவுக்கு அனுமதிச்சு அவங்களோட இசைந்து போறாங்களோ ஜஸ்ட் நீங்க திரும்பி பாருங்க, இதே தான் சுவிசேஷ யுகத்தின் துவக்கத்துல போப் மார்க்கம் கூட செய்தாங்க. அதுதான் கம்பாரிசன். சோ அங்க தாய் என்ன செஞ்சிருக்கிறாங்களோ அதே விஷயம் இன்னைக்கு யாருக்கிட்ட நம்ம பார்க்க முடியுது, புராட்டஸ்டன்ட் குமாரத்திகள் கிட்ட. வசனம் வாசிங்க, அந்த வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2:3. ஒரு பின்னால நம்ம கவனிக்க வேண்டிய வருஷம் சகோதரன் குறிப்பிடும். ஆனா இந்த மாதிரியான சில முயற்சிகள் அங்க போய் அதாவது ஒரு திடநற்ற கொள்கை ஒரு உறுதி இல்லாத தன்மை இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் கிட்ட இருந்து காலப்போக்கில் அந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்குள்ள கூட அநேக உட்பிரிவுகள் அங்க உருவாகி இன்னைக்கு நிறைய பிரிவுகளை கொண்ட ஒரு சபை பிரிவாக இந்த புரோட்டஸ்டன்ட் இருக்குது என்று நாம அங்க பாக்குறோம். அது மாத்திரமில்ல இப்படியாக உருவாயிட்ட அநேக புராட்டஸ்டன்ட் சபைகள் எந்த அளவுக்கு அவங்க உலகத்தோடு வைக்கிற ஐக்கியத்தினால ஐஸ்வர்யமோ அதிகாரமோ பெற்றுக் கொள்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கிறிஸ்தவ குணலட்சணங்கள்ல இருந்து தூரம் விலகி போறதையும் கூட அவங்கக்கிட்ட நாம பார்க்கலாம். சோ அதெல்லாம் எந்த அளவுக்கு ப்ராஸ்பரஸா ஒரு புராட்டஸ்டன்ட் சபை வளருதோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் அந்த குணலட்சணங்களை நாம பார்க்க முடியாது. இப்படியாக அந்த குமாரத்தி சபைகள் புரோட்டஸ்டன்ட் பிரிவுகள் தங்களை அந்த தாயின் வழியிலேயே அங்க வழி நடத்தி கொண்டு போயிருக்கிறது நாம் அங்க பார்க்கலாம். ஆனா இதுக்கு மத்தியில இப்படிப்பட்ட புரோட்டஸ்டன்ட் சபை பிரிவுகளுக்கு மத்தியில சில உண்மையான கிறிஸ்தவர்கள் அங்க இருந்து கூடுமான வரைக்கும் இந்த சபைகளினுடைய தவறான போக்குக்காக மனம் வருந்தி புலம்பக்கூடியவங்களா இருக்கிறாங்களே ஒழியோ அந்த அமைப்பினுடைய உண்மையான தன்மை அவங்களால புரிந்து கொள்ளாம இருக்காங்க. ஆனா அவர்கள் உண்மையான மணிகளா தான் அங்க இருக்கிறாங்க. ஏற்ற சமயத்துல ரொம்ப முக்கியமா இந்த அறுவடையின் காலத்துல அங்கிருந்து அவர்கள் அங்க பிரித்தெடுக்கப்படுவாங்க என்று பார்க்கும். ஆனா இந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் நல்லா கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்குள்ள அந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் எந்த அளவுக்கு உலகத்தினுடைய ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு உலகத்துக்கு தகுந்த வேஷம் அங்க தரிக்கிறாங்க. சரி, இன்னைக்கு இருக்கிற புரோட்டஸ்டன்ட் சபைகளுடைய எல்லா விஷயங்களையும் பிரதர் ரசல் அங்க குறிப்பிடுறாரு. எலிகண்ட் அண்ட் காஸ்ட்லி சர்ச் எடிஃபிசஸ், பெரிய பெரிய அருமையான அழகான கட்டிடங்கள், அதுக்கப்புறம் லாஃப்டி ஸ்பயர்ஸ், சிம்மிங் பெல்ஸ், அந்த மணியடி மணி விஷயங்கள், கிராண்ட் ஆர்கன்ஸ், பயங்கரமான இசை வாத்தியங்கள், ஃபைன் ஃபர்னிஷ்மெண்ட்ஸ், அருமையான ஃபர்னிச்சர்ஸ், அந்த பெயிண்டிங்ஸ், அதுல ஆர்ட்ஸ், அதாவது ஓவியங்கள், ஆர்டிஸ்டிக் கோயர்ஸ், அருமையான பாடல் குழு, பாலிஷ்டு ஒரேட்டர்ஸ், அப்படியே அதாவது என்ன சொல்றது, தேன் ஒழுகிற மாதிரி போதகம் செய்யக்கூடிய பேச்சாளர்கள் சபைகள்ல, ஃபேர்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், கன்சர்ட்ஸ், பிளேஸ், ஜனங்களை குதூகலப்படுத்தக்கூடிய சில சின்ன சின்ன கேளிக்கைகள், விருந்துகள், பண்டிகைகள், இதெல்லாம் இன்னைக்கு புரோட்டஸ்டன்ட் சபைகளினுடைய புது புது பழக்கங்கள் என்று பார்க்கிறோம். லாட்டரிஸ் அண்ட் குவஸ்டினபிள் அம்யூஸ்மெண்ட்ஸ் அண்ட் பாஸ் டைம்ஸ், குவஸ்டினபிள் அம்யூஸ்மெண்ட்ஸ் அண்ட் பாஸ் டைம்ஸ். பிரதர் ரசல் காலத்திலே சொல்றாரு, அவங்க செய்யக்கூடிய சில காலத்தை என்ன சொல்றது, பாஸ் டைம்ஸ்னா டைம் பாசிங், எப்படியாவது டைம் என்ன பண்ணும், பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக சில கேளிக்கைகள் கூட இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள்ல செய்யறாங்க. ஆனா அதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சகோதரர் சொல்றாரு. குவஸ்டின் நம்ம கேட்கலாம், இதெல்லாம் எப்படி பண்றாங்க, ஆனா அப்படி எல்லாம் பண்றாங்க. சோ இதெல்லாம் ஏன் இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் அங்க செய்யறாங்கன்னா, வித் அ வியூ டு செக்யூரிங் த வேர்ல்ட்ஸ் அப்ரூவல் அண்ட் சப்போர்ட், உலகத்தினுடைய அங்கீகாரம், உலகத்தினுடைய அந்த என்னது சப்போர்ட், ஆதரவு பெற்றுக்கொள்வதற்காக இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பகட்டாக செய்யறாங்க. இதே தான் யாரு முன்னாடி செஞ்சிருக்காங்க, ரோமன் கத்தோலிக்கா திருச்சபை. சோ இந்த பாட்டுல பிரதர் ரசல் என்ன என்ன வந்து நிரூபிக்க முயற்சிக்கிறார் மைண்ட்ல நம்ம வைக்கணும். சோ புரோட்டஸ்டன்ட் சபைகள் போப் மார்க்கத்தின் குமாரத்திகள், எப்படி குமாரத்திகள், போப் மார்க்கம் ஒரு விதத்துல வேசி, அதே விதத்துல இந்த சபைகளும் கூட வேசி. அதுக்கு மேல போய் பார்த்தோம்னா போப் மார்க்கத்துக்கிட்ட என்னெல்லாம் நம்ம பார்க்க முடியுதோ அத்தனை யாருக்கிட்ட நம்ம பார்க்க முடியுது, இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் கிட்ட பார்க்க முடியுது. இதுதான் சொல்றோம். ஆனா இவர்கள் என்ன மறந்திருக்கிறாங்க, கிறிஸ்துவனுடைய அந்த உபதேசம், கிறிஸ்துவனுடைய அந்த சுவிசேஷத்தை, அந்த பிரம்மாண்டமான உபதேசங்களை முற்றிலும் மறந்து தப்பறையான உபதேசங்களுக்கும் உணர்ச்சியை தூண்டக்கூடிய விதத்துல சில உபதேசங்களை அவர்கள் வைத்து அதை அவங்க செய்யறது நம்ம அங்க பார்க்கிறோம். சத்தியம் வந்துட்டு முழுவதுமாக அங்க மறக்கடிக்கப்படுது என்று அங்க பார்க்கிறோம். சோ இந்த விதத்துல இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் உண்மையிலேயே போப் மார்க்கத்தினுடைய குமாரத்திகள் தான். இதுதான் இதுவரைக்கும் சகோதரர் அங்க சொல்றார். ஆனா இதற்கு இன்னும் சில நேரடியான உதாரணங்கள் கூட காமிக்கிறார். இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் தான் போப் மார்க்கத்தினுடைய குமாரத்திகள் என்பதற்கு பிரதர் ரசல் வாழ்ந்த காலத்துல இருந்த சில போதகர்களுடைய பேச்சினுடைய ஒரு பகுதிய அங்க வால்யூம்ல அங்க குறிப்பிட்டு அங்க சொல்றார். ஒரு ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையின் போதகர் அவரு பேசும்போது அந்த ரோம கத்தோலிக்க சபை பற்றியும் அதுல இருந்து பிரிந்து வந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளை பற்றியும் சொன்ன ஒரு பேராகிராஃப் இருக்குது. அவர் சொல்றார், யூ மஸ்ட் அட்மிட் தட் திஸ் is the mother church. So Protestant சபையில இருக்கிற நீங்கள் உன்னை ஒத்துக்கொள்ள வேண்டும், இந்த சபை தான், இந்த பிராக்கெட்ல பிரதர் போடுறாரு கேத்தோலிக் சர்ச், இந்த சபை தான் தாய் சபை என்று நீங்க ஏற்றுக்கொள்ளணும். She possesses an unbroken history extending back to the times of the apostles. அதாவது இந்த தாய் சபையாகிய போப் மார்க்கம் இந்த ரோம கத்தோலிக்க சபைக்கு ஒரு உடைந்து போகாத நீண்ட கால வரலாறு இருக்கு. அந்த வரலாறு எது வரைக்கும் போகுது? அப்போஸ்தலருடைய காலம் வரைக்கும் அங்க போகுது. இந்த மாதிரி இந்த வார்த்தைக்கு அப்புறம் பிரதர் ரசல் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்றார், கமெண்ட் அடிக்கிறார், கிண்டலா உண்மைதான். எஸ் தட் இஸ் வேர் த அப்போஸ்டசி பிகன். அங்கதான் கள்ள சபை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உண்மையான சபை இந்த ரோம கத்தோலிக்க சபை தான் தாய் சபைன்னு நீங்க ஏத்துக்கொள்ளணும். ஏன்னா ஒரு நீண்ட உடையாத வரலாறு இந்த சபைக்கு இருக்குது. ரசல் பிராக்கெட்ல உண்மைதான். கள்ள சபை எங்கேயே தோன்றிடுச்சு? ஆதிக்கால அந்த வசனம் கொடுக்கிறாரு, அந்த ரெண்டு தேசனுக்கு இரண்டாம் அதிகாரம், அக்கிரமத்தின் ரகசியம். சோ அந்த பேப்பசினுடைய உண்மையான ஹிஸ்டரி. சோ நெக்ஸ்ட், ஃபார் எவ்ரி ஃபிராக்மெண்ட் ஆஃப் ரிலிஜியஸ் ட்ரூத் விச் வி பிரைஸ் வி ஆர் இன்டெப்டட் டு ஹர் ஆஸ் த டெபாசிட்டரி. ஆகையால இப்போ நீங்கள் எந்தெந்த உபதேசங்களை எல்லாம் பொக்கிஷமான உபதேசங்கள் என்று உணர்கிறீர்களோ அந்த உபதேசங்கள்லாம் யார்கிட்ட இருந்து தான் வந்துச்சு? போப் மார்கெட் கிட்ட, ரோமன் கத்தோலிக் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. இஃப் ஷி ஹாஸ் நோ கிளைம்ஸ் டு பீயிங் த ட்ரூ சர்ச், ரொம்ப கடினமான வார்த்தை. இஃப் ஷி ஹாஸ் நோ கிளைம்ஸ் டு பீயிங் த ட்ரூ சர்ச், ஒருவேளை அப்படிப்பட்ட கத்தோலிக்க சபை உண்மையான சபை என்கிற பேரு அவங்களுக்கு கொடுக்காம நம்ம போனோம்னா, தென் ஆர் வி பாஸ்டர்ஸ் அண்ட் நாட் சன்ஸ். அது கெட்ட வார்த்தை, நம்ம கேஷுவலா யூஸ் பண்ண முடியாது. அவர் சொல்றார், அந்த சபைய உண்மையான சபைன்னு நம்ம ஏற்றுக்கொள்ளாட்டி அப்புறம் நாம் எல்லா வேசியின் பிள்ளைகளும் இருப்போம், உண்மையிலேயே உண்மையான பிள்ளைகளாக இருக்க மாட்டோம் அப்படி சொல்றாரு. சொல்லிருக்கிறார் அந்த ஒரு பாஸ்டர் அந்த ஒரு விஷயம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரோட்டஸ்டன்ட் சபைகள் அந்த தாய் சபையாகிய கத்தோலிக்க சபையில இருந்து தான் வந்தாங்க. இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் வச்சிருக்கிற எல்லா உபதேசங்களும் இந்த போப் மார்க்கத்தினுடைய உபதேசங்களே என்பதை அங்க சொல்லி இருக்கிறது நாம் அங்க பாக்குறோம். சோ இது பிரதர் ரசல் நிறைய காமிக்கிறார், இவங்க இப்படி சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே ஒரு வகையில இது உண்மைதான். இன்னைக்கு புரோட்டஸ்டன்ட் சபைகளுக்குள்ள இருக்கக்கூடிய உபதேசங்கள் நம்ம பார்த்தோம்னா எல்லாமே ரோம கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள காணப்படுகிற உபதேசங்களா இருக்கு. ஆனா அந்த உபதேசங்கள் எல்லாம் கல்ல உபதேசங்கள் நிறைய ரெக்கார்ட் கொடுக்கிறார். எப்படி இன்னைக்கு இந்த புராட்டஸ்டன்ட் சபைகள் குமாரத்தி வேசிகளா இருக்கிறாங்க, வேசியின் குமாரத்திகளா இருக்கிறாங்க சொல்லும் போது, இன்னைக்கு ரசனுடைய காலத்திலேயே அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா நமக்கு எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா இப்ப நம்ம இதை வாசிக்கும் போது நமக்கு அங்க நிறைய தெரியும். சோ எந்த அளவுக்கு இவங்க புராட்டஸ்டன்ட் சபைகள் தங்களுடைய உபதேசத்துல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, ஆரம்பத்துல வைராகியமா சில ரோம கத்தோலிக் உபதேசங்களை புராட்டஸ்டன்ட் சபைகள் எதிர்த்துச்சு. உதாரணத்துக்கு அந்த பூசை பலி, பூசை செய்வாங்க ரோமன் கத்தோலிக்க சபை, அதை இவங்க எதிர்த்தாங்க. அப்புறம் மரியாள் வணக்கம், அதை இவங்க எதிர்த்தாங்க. பரிசுத்தவான்களை வணங்குறது, அவங்கள்கிட்ட வேண்டுதல் செய்யறது, அதை கூட புராட்டஸ்டன்ட் சபை வந்துட்டு எதிர்த்தாங்க. சோ இந்த மாதிரி சில அடிப்படையான விஷயங்களை அவர்கள் எதிர்த்தாலும் காலப்போக்கில் இந்த புராட்டஸ்டன்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிற பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா எந்தெந்த விதத்துல எல்லாம் போப் மார்க்கத்தினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்தந்த விதத்துல அவங்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக அதே உபதேசங்கள் இன்னைக்கு அங்கீகரிக்கிறதும் கூட நடக்குது. சகோதரர் அங்க சில நிரூபணங்கள் அங்க கொடுக்கிறாரு. உதாரணத்துக்கு எந்தெந்த கள்ள உபதேசத்தின் பிடியில இருந்து உண்மையான அந்த புராட்டஸ்டன்ட் சபை வெளியே வருவதற்கு போராடி வெளியே வந்தாங்களோ, இப்ப இருக்கிற புராட்டஸ்டன்ட் சபைகள் அதே பழைய உபதேசங்களுக்குள்ள தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ரோம கத்தோலிக்க சபை செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு வச்சிருக்கிற மிகப்பெரிய கள்ள உபதேசம் அந்த விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்ங்கிறது இல்ல, மாறாக ஒருத்தர் நாம எதன் மூலத்தான் நம்ம பிழைப்போம், நீதியான கிரியைகள் என்று சொல்லிட்டு, புரியுதுங்களா? ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த் ரோம கத்தோலிக்க சபை மறுக்கிறாங்க. என்ன மறுக்கிறாங்க? விசுவாசத்தினால நம்ம நீதிமான் ஆகுறதெல்லாம் இல்ல, நம்ம நீதிமான் ஆகணும்னா நம்ம பாவங்கள் போறக்கு நாமளே சில நல்ல கிரியைகள் செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவங்க சமூக சேவைகள் எல்லாம் அங்க சொல்லிட்டு இருக்கிறது பாக்குறோம். சோ இன்னைக்கு இதே உபதேசத்தை யார் ஏற்றுக்கொண்டு எடுக்கிறாங்க? அதே சிஎஸ்ஐ பார்க்கிறோம், மெத்தடிஸ்ட் பாக்குறோம், பேப்டிஸ்ட் சர்ச் பாக்குறோம், எல்லாருக்கும் ஸ்கூல்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? சோ போப் மார்க்கம் தான் அந்த உபதேசம் ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீதிமான் ஆகணும்னா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா நம்ம நாள் இயன்ற நல்ல கிரியைகளை செய்யணும். ஆனா மார்ட்டின் லூதர் என்ன கண்டுபிடிச்சார்? அப்படி எல்லாம் ஒண்ணு வசனம் சொல்ல, வசனம் என்ன சொல்லுது? விசுவாசிச்சீங்கன்னா உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்க என்ன ஆவீங்க? நீதிமான் ஆவீங்க. இதுதான் போப் மார்க்கம் சொல்லுச்சு. அத ஆரம்பத்துல சீர்திருத்தல்வாதிகள் எதிர்த்துட்டு புரோட்டஸ்டன்ட் சபைகள் உருவாச்சு. ஆனா இன்னைக்கு அதே தப்பு யார் பண்றது பார்க்கிறோம்? புரோட்டஸ்டன்ட் சபைகள் பண்றாங்க. அந்த உபதேசங்கள் இவங்க பெற்றிருக்கிறாங்க. அதே போல ரொம்ப முக்கியம், ஒரு தனி மனிதன் சுயமாக சிந்திச்சு முடிவுகள் எடுக்கலாம் சபையில, அந்த சுயாதீனம் இருக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும். அது புரோட்டஸ்டன்ட் சபைகள் தூக்கி வைத்த ஒரு காரியம். அதாவது விசுவாசிகள் வந்துட்டு ஆசாரிய வகுப்பாருக்கு அடிமைகள் கிடையாது, பாஸ்டரோ போதகரோ பூசாரியோ சொல்றதை அப்படியே கேட்டுட்டு போற அளவுக்கு இவங்க அடிமை கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள ஒருவருக்கு என்ன இருக்குது? சுயாதீனம் இருக்குது. இந்த விஷயம் வந்துட்டு மார்ட்டின் லூத்தர் தூக்கி பிடிச்சதுல முக்கியமான காரியம். ஆக்சுவலா அதுதான் புரோட்டஸ்டன்ட் வெடிக்கிறதுக்கு காரணம். சபையினுடைய பாரம்பரியமான கட்டுப்பாடுகளை எல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு கிறிஸ்தவனா கர்த்தர்கிட்ட நமக்கு இருக்கிற உரிமையை பத்தி பேசினார். ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அந்த உரிமை கூட போய் போப் மார்க்கம் எப்படி ஜனங்களை தன் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த தனி மனித உரிமைய பறிக்கும் விதத்துல செயல்பட்டாங்களோ அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய புரோட்டஸ்டன்ட் சபைகளும் அங்க செயல்படுவதை நாம அங்க பார்க்க முடியும் என்று அங்க சொல்லுவது பார்க்கிறோம். சோ இது இப்படி இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் உண்மையிலேயே ரோம கத்தோலிக்க சபையினுடைய குமாரத்திகள் ஆயிருக்கிறாங்க. சோ அதுதான் ஒரு சாதாரண ஒரு எழுத்தாளர்களுடைய வார்த்தையில, The ism is still with us, but what has become of the protest? Protestantism. என்ன சொல்லலாம்? Protestantism அப்படின்னா Protestant மதம் அப்படி வைங்க தமிழ்ல. அந்த இசம், அந்த மதம் இருக்குது, அந்த பிரிவு இருக்குது. இன்னைக்கு Protestants இருக்கிறாங்க, ஆனா என்ன இல்ல? Protest இல்ல. அதாவது அந்த புரட்சி ஆவி சீர்திருத்தலின் ஆவி போச்சு, அந்த சீர்திருத்தலின் மூல உருவான பிரிவு, அந்த பிரிவு இருக்குது. Protestantism, ism is with us, அந்த பிரிவு இன்னும் இருக்குது. What has become of the protest? அந்த சீர்திருத்தல் ஆவி எங்கே போச்சு? அது இங்க. சோ எல்லாமே அந்த தவறான போதனைகளுக்குள்ள அவங்க அங்க போயிருக்கிறது நாம அங்க பாக்குறோம். சோ அப்போ இந்த மாதிரி அந்த சீர்திருத்தலின் ஆவி போய் இன்னைக்கு இருக்கிற அந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள், சகோதரர் அழகாக எழுதுறாரு, அந்த தாய் சபையினுடைய அரவணைப்புக்குள்ள அவங்க போய் கொண்டிருக்கிறதாக அங்க சொல்றாரு. சொல்லிட்டு அதை அழகா விளக்குறார். அதுக்கு கூட ரெண்டு மூணு சாட்சிகள் இந்த வால்யூம் முழுவதும் நாம ஒண்ணு கவனிக்க முடியும். சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில கண்ணு முன்னால நடந்துட்டு இருக்கிற நிறைய எவிடன்ஸ் பிரதர் அங்கங்க எடுத்து வைப்பார். இந்த பாடத்துல ரெண்டு மூணு இடத்துல தான் வருது, பின்னாடி போகக்கூடிய பாடங்கள்ல நிறைய காமிப்பார். அவர் வாழ்ந்த காலத்துல இந்த காரியங்கள் நடந்ததுக்கான சில சம்பவங்களை பத்தி நம்ம கிட்ட பேசுவார். வேற ஒரு நாவல்ல இருந்து ஒரு போய் ஒரு பேராகிராஃப் கொடுப்பார், வேற ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார், வேறு யார் யாரோ தலைவர்கள் பத்தி எல்லாம் பேசுவார். சோ அதெல்லாம் நீங்க போரிங்கா ஃபீல் பண்ண வேண்டாம். தலைப்புக்கு உகந்து நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். சோ இங்க கூட பாரு, இங்க ஒரு பாயிண்ட் சொல்றாரு. சோ தன்னுடைய ஆதி ஒரு பரிசுத்த தன்மைய புரோட்டஸ்டன்ட் சபைகள் இழந்துட்டு காலப்போக்கில போப் மார்க்கத்தின் பாதையிலே உலகத்தோட உலகமும் ஐக்கியமாயி அவங்களுடைய உபதேசங்களை எல்லாம் தங்களுக்குள்ள பெற்று அந்த சீர்திருத்தின் ஆவியை இழந்துட்டு என்ன ஆயிருக்கிறாங்க? அவங்க அந்த தாய் சபையினுடைய அரவணைக்கும் கரங்களுக்குள்ளாக இவங்க தங்களை தஞ்சம் புகுத்தி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு சில நிழல் சில நிஜமான சம்பவங்கள் கொடுக்கிறார். போப் லியோ, போப் லியோனா லியோ 13வது லியோ போப், பிரதர் அசுலுடைய காலத்துல அவர் தான் போப். அவர் அப்போ இங்கிலாந்து தேசத்துல அமெரிக்கா தேசத்துல ரோம கத்தோலிக்கர்கள் சார்பில் புரோட்டஸ்டன்ட் சபையினர்கிட்ட பேசின சில வசன சில வாசக பகுதிகளை பிரதர் நமக்கு அங்க காண்பித்திருக்கிறார். அந்த வாசகங்கள்லாம் படிச்சா ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள் யாருமே நம்ம சொல்ல முடியாது. அதாவது என்னன்னா, ஓபன் ஸ்டேட்மெண்ட், போப்பு அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் போய் அங்க இருக்கிற புரோட்டஸ்டன்ட் சபைகள் கிட்ட புரோட்டஸ்டன்ட் விசுவாசிகள் கிட்ட நீங்க மீண்டும் உங்களுடைய தாய் சபையாகிய ரோம கத்தோலிக்க சபைக்குள்ள ஐக்கியம் ஆயிடுங்க அப்படிங்கறக்கு சில அழைப்பை விடுக்கிறார். அந்த அழைப்பை விடுக்கிறதுல அவருடைய பேச்சு அவருடைய ஜபம் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, லெட் அஸ் ஹோல்ட் அவுட் டு யூ அவர் ஹேண்ட் அஃபெக்ஷனேட்லி சேஸ் போப் லியோ டு ப்ரொட்டஸ்டன்ட் இன் ஹிஸ் நோட். அதாவது என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய கரங்களை நேச கரங்களாக உங்களை நோக்கி நாங்க நீட்டுகிறோம். ப்ரொட்டஸ்டன்ட்ஸ பார்த்து சொல்றாரு பிரதர் காலத்தில். And invite you to the unity which never failed the Catholic Church and which never can fail. அப்படி எங்களுடைய நேசக்கரங்களை நீட்டி போப் மார்க்கத்தை இதுவரைக்கும் கட்டி காக்கிற அந்த ஒற்றுமைக்குள்ளாக உங்களையும் நாங்க என்ன பண்றோம், உள்ளுக்குள்ளாக நாங்க சேர்த்துக்கொள்ள நாங்க விரும்புகிறோம் அப்படி சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, லாங் ஹேஸ் அவர் காமன் மதர் கால் யூ டு ஹர் பிரஸ்ட். அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரே தாயாக இருக்கக்கூடிய யாரு, ரோமன் கத்தோலிக்க சபைக்கும் ப்ரோட்டஸ்டன்ட்டுக்கும் ஒரே தாய்னா யார் சொல்றாரு, அவங்க போப் யார சொல்றாரு தாயின்னு சொல்லி, இதோ உன் தாய் யார் தான் மரியாதை. நம்ம ரெண்டு பேரும் நம்முடைய ஒரே தாய் கிட்ட என்ன ஆயிடுவோம், சீக்கிரத்துல நாம சேர்ந்துருவோம். நிறைய சொல்றாரு, லாங் ஹேவ் ஆல் த கத்தோலிக்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அவைட்டட் யூ வித் த ஆங்ஸைட்டி ஆஃப் பிரதர்லி லவ். இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு ரோம கத்தோலிக்க சகோதரனும் மிகப்பெரிய ஏக்கத்தோடு சகோதர அன்போடு நீங்கள் வந்து அவங்க கூட சேரணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காத்து கொண்டிருக்கிறாங்க. அவர் ஹார்ட் மோர் ஈவன் தென் அவர் வாய்ஸ் கால்ஸ் டு யூ டியர் பிரதர். என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் தெரியுங்க, எங்களை வார்த்தையை காட்டிலும் எங்களுடைய இருதயத்திலிருந்து நாங்கள் உங்களை என்ன பண்றோம், ரொம்ப அன்பாக எங்களிடத்துல சேர்ப்பதற்கு நாங்கள் உங்களை கூட்டுறோம். சோ நீங்க மூணு நூற்றாண்டுகளா எங்களை விட்டு பிரிந்திருக்கிறீங்க, உங்களை நாங்க எங்களிடத்துல சேர்த்துக் கொள்வதற்கு எங்கள் கரங்களை நாங்க விரிக்குவோம். இது வந்துட்டு இங்கிலாந்துல பேசிருக்கிறார், அதே போல அமெரிக்கால கூட அவரே தான் பேசிருக்கிறார். அவர் தாட்ஸ் நவ் டர்ன் டு தோஸ் ஹூ டிசன்ட் ஃப்ரம் அஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த். அதாவது கிறிஸ்தவ விசுவாசத்துல எங்களோடு கூட ஒன்றாக இருந்த எங்களுடைய சகோதரர்களை நோக்கி எங்களுடைய எண்ணங்கள் இப்பொழுது திரும்புகிறது. நாங்க அவங்களை அவங்களுடைய ரட்சிப்புக்காக நாங்க ஏங்குறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆத்மாவினுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் என்னன்னா, அவர்கள் எங்க கூடயே திரும்ப சேர்க்கப்பட்டு எங்களுடைய சபையிலேயே அவர்கள் அங்கத்தினர்களா சேர்ந்து அந்த தாயின் கீழே நாங்க இருக்கணும்னு விரும்புறோம். Surely we ought not to leave them to their fancies. அவங்களுடைய மன விருப்பத்தின்படி கற்பனைகளுக்கு நாங்கள் அவங்களை அனுமதிக்காம அவங்களுடைய குறைகளை எல்லாம் நாங்க இரக்கமா பார்த்து அவங்களுக்கு நாங்க ஒரு அழைப்பு கொடுக்கறோம். என்னன்னா, ரோம கத்தோலிக்க சபையினுடைய உபதேசங்களை நல்ல மனதில் நீங்க சீர்தூக்கி பார்த்து அதுல எந்த பிழையும் இல்லைங்கறத ஏற்றுக்கொண்டு ப்ரோட்டஸ்டன்ட் எல்லாம் என்ன மாறுங்க, ரோம கத்தோலிக்கத்துக்கு மாறுங்க. சோ அந்த மாதிரி ஒரு முறை அங்க பேசிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல 1895 அவர் ஒரு ஜபம் ஏறெடுத்திருக்கிறாரு. அந்த ஜபம் பாருங்க, ஓ பிளஸ்ட் விர்ஜின் மேரி மதர் ஆஃப் காட் அண்ட் அவர் மோஸ்ட் ஜென்டில் குவீன் அண்ட் மதர், லுக் டவுன் இன் மெர்சி அப்பான் இங்கிலாந்து. மரியாள் கிட்ட அவர் ஜபம் ஏறெடுத்து, நீங்க என்ன பண்ணணும், இங்கிலாந்த ரொம்ப இரக்கத்தோட நீங்க பார்த்து, ஓ சாரோஃபுல் மதர் இன்டர்சீட் ஃபார் அவர் செப்பரேட்டட் பிரதர். ரொம்ப வேதனையில் இருக்கிற எங்க தாயே, எங்களுடைய சகோதரர்கள் விஷயத்துல சீக்கிரம் தலையிட்டு அவங்களை எங்களோட என்ன பண்ணுங்க, நீங்க சேர்த்து வைங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, ரோம கத்தோலிக்க சபை சார்பில் போப்பு ப்ரோட்டஸ்டன்ட் சபையில் இருக்கிறவங்களுக்காக யார்கிட்ட ஜெபிக்கிறாரு, மரியாள் கிட்ட. என்ன வேதனையில இருக்கிற எங்கள் தாயே, அப்படிப்பட்டவங்களே, ராணியே, ராஜாத்தி எல்லாம் சொல்லிட்டு எங்களுடைய சகோதரர்கள் விஷயத்துல சீக்கிரத்துல தலையிட்டு அவர்கள் எங்களோட நீங்க சேர்த்து வைங்க. அவர் பியூட்டிஃபுல்லா பிரேயர் முடிக்கிறாரு பாருங்க, தட் வித் அஸ் இன் த ஒன் ட்ரூ ஃபோல்ட் தே மே பி யுனைடெட் டு த சுப்ரீம் ஷெப்பர்ட் த விகார் ஆஃப் தை சன் பாருங்க. அதாவது எங்களுடைய மந்தையில அவர்களும் சேர்க்கப்பட்டு இந்த மந்தைக்கு மேய்ப்பனா இருக்கிற த விகார் ஆஃப் தை சன் உங்களுடைய மகனுடைய பிரதிநிதியின் கீழே சேர்த்து வைங்க. நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப யார சொல்றாரு அவர் உண்மையிலேயே, ரோமன் கத்தோலிக்க சபை சார்பில் மரியாள் கிட்ட ஏறெடுக்கும் போது ப்ரோட்டஸ்டன்ட்காக என்ன மாதிரி ஜெபிக்கிறார் பாருங்க. ஆமா, தாயே நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களை எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் சார்பில் நீங்க தலையிட்டு ஒரே மந்தியா நாங்க எல்லாம் உங்க குமாரனுடைய பிரதிநிதியின் கீழே சேர்வதற்கு வழிவகுங்க. இது போப்பு தான் ஜெபிக்கிறாரு, ஆனா இவர் சொல்லக்கூடிய உங்கள் குமாரனுடைய பிரதிநிதிய மெய்ப்பன் விகார் ஆஃப் விகார் ஆஃப் தைசன் யார் தான் சொல்றாரு. என் கீழே ரெண்டு சபையும் ஒன்னா வர்றதுக்கு சீக்கிரம் என்ன பண்ணுங்க உதவி. சோ அந்த போப் மார்க்கத்தினுடைய வாஞ்சை இந்த ப்ரோட்டஸ்டன்ட் சபைகளை தங்களோடு இணைக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ ஒரு பிரயாசம் போப் மார்க்கத்தின் சார்பில் ப்ரோட்டஸ்டன்ட்ஸ் மத்தியில் ரசில் இருந்த காலத்திலேயே அங்கே போயிருக்கிறது. போப் 13வது லியோ அவர் காலத்திலேயே அங்கே போயிருக்கிறது, அங்கே பார்க்கறது மாத்திரம் இல்லை சகோதரர் சில விஷயங்கள் சொல்ற. அந்த காலத்திலேயே ப்ரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களை ரோம கத்தோலிக்க சபைக்குள்ள சேர்ப்பதுக்காக அவங்களுக்கு என்று சில முயற்சிகள் எடுத்திருக்குது போப் மார்க்கம். அதாவது என்ன சொல்லலாம்னா மிஷன்ஸ் ஃபார் ப்ரோட்டஸ்டன்ட்ஸ், ப்ரோட்டஸ்டன்ட்களுக்கான சுவிசேஷ ஊழியம் ஆரம்பிச்சு பண்ணிருக்கிறாங்க. அந்த 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 கூட்டங்கள் பெரிய பெரிய பட்டணங்கள்ல நடத்தப்பட்டு ப்ரோட்டஸ்டன்ட்கள் கிட்ட என்னென்ன கேள்வி இருக்குதோ அந்த கேள்விகளை எல்லாம் பேப்பர்ல எழுதி ரோம கத்தோலிக்க பாதிரியார்கள் வாங்கி அதுக்கான பதில்களை எல்லாருக்கும் மத்தியில அங்க வாசிச்சு காண்பிச்சிருந்திருக்கிறாங்க. காண்பிச்சு கத்தோலிக்க விசுவாசத்துல எந்த குறைபாடுகளும் இல்லைங்கிறத நிரூபிச்சு அதன் மூலம் ரோம அதாவது ப்ரோட்டஸ்டன்ட் பிரிவினரை தங்கள் பக்கம் ஈர்க்கிறதுக்கு அவங்க முயற்சி அங்க எடுத்திருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு சுவிசேஷ ஊழியம் கூட போயிருக்குது. மிஷன்ஸ் ஃபார் ப்ரோட்டஸ்டன்ட்ஸ் அந்த சுவிசேஷ ஊழியத்துக்கான பேரு பாலிஸ்ட் ஃபாதர்ஸ், பவுலிஸ்ட் PAULIS பவுலிஸ்ட் ஃபாதர்ஸ், பவுல் வழி வந்துட்ட தந்தைகள். சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மூலமாக இந்த மாதிரி முயற்சி. சோ இதெல்லாம் என்னன்னா நம்ம பார்க்கும் போது ரொம்ப தந்திரமாக ப்ரோட்டஸ்டன்ட் பிரிவினர்கள் அவர்கள் ஆரம்பித்த ஒரு நல்ல பாதையிலிருந்து வழி விலக செய்யப்பட்டு ரோம திருச்சபையோடு இன்னைக்கு அவர்கள் இணைந்து இருக்கிறது நாம் அங்க பாக்குறோம். சோ இது இந்த ரோம திருச்சபை ரொம்ப அன்பான அழைப்புகள் விடுத்த மாதிரி இருக்கு, ஆனா அந்த திருச்சபை வாயின் வார்த்தைகள்ல மாத்திரம்தான் மாற்றம் காண்பிக்குது, ஆனா இருதயத்துல எந்த மாற்றமும் காண்பிக்கல. சோ இவ்வளவு அன்பான ஒரு அழைப்பு ப்ரோட்டஸ்டன்ட் சபைகளுக்கு போப் கொடுத்திருக்கிறத பார்க்கும் போது அந்த சபை இருதயத்தின் அளவுல திருந்திருச்சுன்னு நினைக்க வேண்டாம், இருந்த அளவுல தான் திருந்திருக்கிறாங்க. வாயின் வார்த்தைகளை தான் மாறாக இருதயத்துல பார்க்கும் போது அவர்கள் அந்த சுவிசேஷகர் முழுவதும் செய்த அந்த ஈவு இறக்கமற்ற அந்த கொலைகள் இன்குசிஷன்ஸ் அதையெல்லாம் இன்னுமே போப் மார்க்கம் நியாயப்படுத்தி தான் பேசுறாங்க. சோ இந்த உலகத்தை ஆளக்கூடிய கிறிஸ்துவின் பிரதிநிதியா தவறுகளை கண்டிப்பதற்கு தனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அந்த அதிகாரத்தின் அடிப்படையில தான் இவ்வளவு கொலைகளை நாங்க செய்தோங்கிறதுல அவங்க இன்னும் உறுதியா இருக்கிறது எதை காண்பிக்குதுன்னா அவங்க இன்னும் இருதயத்துல என்ன ஆகல மாறவே இல்லை. ஆனா வாயின் வார்த்தைகள்ல மாறி ஆனா ப்ரோட்டஸ்டன்ட் சபைகள் இவ்விதமாக போப் மார்க்கத்தினுடைய தவறான பாதையிலேயே அங்க பயணம் செய்யறது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ இதெல்லாம் பார்க்கும் போது அந்த வேசியினுடைய குமாரத்திகள் இந்த போப் இந்த ப்ரோட்டஸ்டன்ட் சபைகள் என்பதுல நமக்கு அங்க சந்தேகமே அங்க வேண்டாம் என்று அங்க சகோதரர் அங்க நமக்கு அங்க சொல்றார் சகோதரர் சகோதரிகள். அது மாத்திரம் இல்ல இந்த சபை இந்த கிறிஸ்டந்தம் தான் இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கிற அத்தனை அமைப்புகளுக்கும் அஸ்திபாரம் போட்ட அமைப்பு சகோதரர் சொல்றோம். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா பாபிலோன் என்று சொல்லும் போது அந்த சபை அந்த கிறிஸ்தவ தேசங்கள் மற்றும் பிற தேசங்கள் எல்லாவற்றையும் அங்க குறிப்பிடும் போது அது எப்படி இங்க கொண்டு வந்து சகோதரர் தொடர்பு படுத்தி காமிக்கிறாருன்னா இவ்விதமாக உருவான போப் மார்க்கம் அதுல இருந்து உருவான ப்ரோட்டஸ்டன்ட் அமைப்புகளை மீண்டும் தனக்குள்ளாகவே வஞ்சித்து அடக்கி இன்னைக்கு இருக்குது. சோ போப் மார்க்கம் வேசினா ப்ரோட்டஸ்டன்ட் சபைகள் வேசியின் குமாரத்திகள் இந்த அமைப்பு தான் இன்னைக்கு பூமியை ஆளுகை செய்யற அத்தனை அமைப்புகளுக்கும் அஸ்திபாரம் போட்ட அமைப்பு. சோ இன்னைக்கு உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜ்யங்கள் அதிகாரங்கள் இதெல்லாமே இந்த அமைப்பினுடைய அஸ்திபாரத்துல தான் இயங்கிட்டு இருக்குது சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசியல் அமைப்பு நாம பார்த்தோம்னா உதாரணத்துக்கு ஐரோப்பிய தேசங்களினுடைய அந்த ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் படைச்சவங்க அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா தங்களுக்கான அந்த அதிகாரம் தேவன் கிட்ட இருந்து வருவதாகத்தான் அவங்க சொல்லிக் கொள்ளுகிறாங்க. இன்ன வரைக்கும் அது என்ன சொல்றது, அந்த டிவைனிட்டி நம்ம சொன்னா அது தேவன் கிட்ட இருந்து அந்த அதிகாரம் தங்களுக்கு வருது என்று அவங்க நம்புறது. ஏன்னா போப் மார்க்கத்தான் அதுக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல அந்த அஸ்திபாரம் போட்டாங்க. போப் தான் ஒரு ஒரு ராஜாவும் என்ன பண்ணுவார், ஏற்படுத்துவார். சோ போப் வந்து கர்த்தர் இயேசுக்கு பிரதிநிதி. சோ தேவனுடைய அங்கீகாரம் போப் மூலம் அந்த ராஜாக்களுக்கு வந்து அவர்கள் ஆளுகை செய்யறாங்க. சோ அந்த ராஜாக்கள் அந்த ஆளுகையெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கத்தான் தேவனுடைய அனுமதியில இந்த உலகத்துல ஆளுகை போறோம். இன்ன வரைக்கும் அந்த நம்பிக்கை தொடருது பாரு. சோ இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த ராஜ்யங்கள் இன்னுமே கூட இந்த போப் மார்க்கம் அமைத்து கொடுத்த பாதையில தான் அங்க போகுது. அதே போலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சபை பிரிவுகள் கூட சொல்லும் போது தங்களுக்கு தான் அப்போஸ்தலருடைய அதிகாரம் உண்டு என்று சொல்லி அந்த சபையை வழி நடத்துகிறவர்கள் சபைய தவறான பாதையில வழி நடத்துறாங்க. அதுவே எதுக்கு காரணம் ஆயிடுச்சுன்னா, வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வாய்ப்பு இல்லாம, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாம, ஒரு குருட்டாட்டமான அடிமைத்தனத்துக்குள்ள விசுவாசிகள் இருப்பதற்கும் காரணம். சோ சபையின் மதம் எடுத்துட்டாலும் சரி, அரசியல்னு எடுத்துட்டாலும் சரி, எல்லா விதத்திலையும் போக்கு மார்க்கம் போட்டு தகுந்த அந்த அடித்தளம் தான் இன்னைக்கு இவங்கள் அது மேலத்தான் கட்டடங்கள் கட்டி எழுப்பி வச்சிருக்கிறாங்க. சோ பாபிலோன் என்று நாம சொல்லும் போது அத்தனையும் உள்ள வருது. இதன் மேலத்தான் தேவனுடைய அந்த மேலான கோபாக்கினை அங்க ஏற்ற சமயத்துல அங்க அனுமதிக்கப்படும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா தேவன் இந்த அமைப்ப இதனுடைய ஆதிக்கம் அதிகாரங்களை அனுமதிச்சிருக்கிறார் ஒரு நல்ல பர்பஸ்க்காக. எப்படின்னா, ஒரு தற்காலிகமா இந்த பூமியில ஒரு ஒழுங்கு இருப்பதுக்காக இந்த அமைப்பை தேவன் அனுமதிச்சிருக்கிறார். ஏன்னா இந்த அமைப்புகள் இல்லாட்டி, இந்த அமைப்புகளுடைய அங்கீகாரத்தை பெற்று இந்த ராஜ்யங்கள் இப்படி ஆளுகை செய்யற மாதிரி ஆளுகை செய்யாம இருந்தாங்கன்னா இந்த பூமியில ஒழுக்கம் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப தேவன் பார்த்திருக்கிறாரு, ஒண்ணுமே இல்லாம இருக்கு, ஒழுங்கு என்ற எந்த ஒரு விதமும் இல்லாம உலகம் இயங்கறதுக்கு பதிலா ஏதாவது ஒண்ணு தற்காலிகமா இருக்கட்டும், அவருடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்பட்டு நிரந்தரமான அந்த ஒழுங்குக்குள்ள உலக ஜனங்கள் கொண்டு வருவது மட்டும் ஒரு தற்காலிக ஒரு நன்மைக்கு இந்த ஒரு அமைப்பினுடைய தவறான போக்கை கூட தேவன் அங்க அனுமதிச்சிருக்கிறார் என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா ஏற்ற சமயத்துல இந்த அமைப்புகளுடைய அழிவும் கூட அங்க நிச்சயமாகவே வரும். சோ சுருக்கமா நாம சொன்னா, பாபிலோன், அதுல போப் மார்க்கம், புரோட்டஸ்டன்ட் சபைகள், கிறிஸ்தவ தேசங்கள், கிறிஸ்தவர் அல்லாத தேசங்கள் அங்க சேர்ந்து தான் அது வரும். இந்த பாபிலோன் மீது தான் அழிவு நிச்சயமாக கூறப்பட்டிருக்கு. அதுல புரோட்டஸ்டன்ட்கள் விதி விலக்கல்ல, புரோட்டஸ்டன்ட்கள் அவர்கள் கூட போப் மார்க்கத்தினுடைய பாதையிலேயே தான் இன்ன வரைக்குமே அங்க இருக்கிறாங்க. அது எப்படிங்கறத இன்ன வரைக்கும் நாம பார்த்தோம். ஆனா இந்த அமைப்பு இதனுடைய ஆளுகை தேவன் தற்காலிகமாக இந்த உலகத்தின் மீது அனுமதித்திருக்கிறார். பட் ஏற்ற வேளையில அந்த அமைப்பினுடைய அழிவு நிச்சயமாக வரும். அந்த அழிவு அடுத்த வாரம் பாபிலோன்ஸ் டூம், பாபிலோனின் அழிவு என்ற தலைப்புல நாம பார்க்கலாம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமைப்பு